இந்த பிற்பகலில் ஒரு வேத வாசிப்பிற்காக மார்க் புத்தகத்திலிருந்து மார்க் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற காரணத்தால் நீங்கள் உங்களுடைய வேதங்களோடு எழுந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மார்க் 16 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து துவங்குவோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு 2 பேர் அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். என்னை மன்னிக்கவும். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்திகள் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அது இன்றைய ஒரு காட்சியா இல்லையா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருப்பதை அவர்கள் நம்புகிறதில்லை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவரோ ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அது ஒரு பக்கத்தில் அல்லது மற்றொரு பக்கத்தில் எல்லைக்கோட்டை உண்டாக்குகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வரது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தாவே, இதுவே சபைக்கான கடைசி கட்டளையா இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற்று என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த மனிதரும் தன்னுடைய வார்த்தையை காட்டிலும் மேலானவன் அல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் இந்த வார்த்தையாய் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது நீரே என்றும் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, வார்த்தையின் ரூபத்தில் இன்றைக்கு எங்களிடம் வாரும். நீரே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதையும் இந்த கடைசி நாளில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் நீர் இருப்பீர் என்று நீர் உரைத்திருந்த ரூபத்திலேயே எழுந்தருளினதை ஜனங்கள் காணட்டும். நீர் பூமியின் மேல் இருந்த போது நீர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்த வார்த்தையாயும் மாறுட ரூபத்தில் வெளிப்பட்டவருமாய் இருந்தீர். இந்த நாளுக்கான வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவே, இன்றைக்கு வார்த்தையை அதையே எங்களுக்கு கொண்டு வாரும். நாங்கள் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியான வார்த்தையின் உம்முடைய வியாக்கியானத்தையே தாரும். நாங்கள் உம்மை ரம்மியமான அளவில் கண்டறிந்துள்ளோம். உம்முடைய வார்த்தைகள் உண்மையானவை என்றும் எங்கள் இருதயங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதையும் கண்டறிந்துள்ளோம். நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவருக்குட்பட்டிருக்கிறோம். நாங்கள் யாவரும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து பிறந்திருக்கிறோம். அது தொடாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஸ்திரீயானவள், அவளுக்குள் ஜீவன் இல்லை, அவள் முட்டையாய் மட்டுமே இருக்கிறாள். ஜீவன் மனிதனிடத்திலிருந்தே வந்தது, அது கிறிஸ்துவாயிருந்தது. நாங்கள் ஸ்திரீயிடத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். வேதம் கூறுகிறது போலவே வாழ்நாள் குறுகிறவர்களாயும் சஞ்சலம் நிறைந்தவர்களுமாயிருக்கிறோம். பிதாவே, நாங்களும் கூட ஜீவனை தருகிற மனிதனிடத்திலிருந்தே பிறந்திருக்கிறோம். ஆண் பெண்ணிடத்தில் சேர்கிற போது வித்து ஆணிடமிருந்தே வருகிறது. உம்முடைய ஆவி கன்னியின் மீது நேழட்டபடியால் அவளுடைய கருப்பையில் இரத்த அணு சிருஷ்டிக்கப்பட்டது. யூத இரத்த அணு அல்ல, புரஜாதி இரத்த அணுவும் அல்ல, தேவனே இரத்தத்தை சிருஷ்டித்தார். நாங்கள் அந்த இரத்தத்திலே எங்களுடைய நம்பிக்கைகளை வைத்திருக்கிறோம். அது ஒரு ஸ்திரீயுடையதும் அல்ல, ஆணினுடையதும் அல்ல, அது தேவனுடையதாயிருந்தது. ஆகையால் கர்த்தாவே, நாங்கள் பெண்மரத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறதை காண்கிறபடியால் நாங்கள் யாவரும் மரிக்க வேண்டும். ஏனெனில் ஸ்திரீனிடத்தில் ஜீவன் இல்லை. இப்பொழுதும் கூட பிதாவே, கிறிஸ்துவாயிருந்த ஆண்மரத்தில் பங்குள்ளவர்களாயிருக்கும் சாக்கியம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவர் மூலமாய் நாங்கள் ஜீவனை, வார்த்தையை பெற்றிருக்கிறோம். அது எங்கள் மத்தியில் ஜீவனை உண்டாக்குகிறது. கர்த்தாவே, இந்த காரியங்கள் சபைக்கு அத்தகைய ஒரு உயிர் தோற்றமாகவும் அவர்கள் அதை காணவும் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் செய்யும். சுகவீனமானவர்களையும் அவதியுறுவோரையும் குணப்படுத்தும். இந்த பிற்பகலில் இந்த ஆராதனை முடிவடைகின்ற போது எங்கள் மத்தியில் ஒரு நபரும் பலவீனராய் இல்லாதிருப்பார்களாக. இது ஜனங்கள் மத்தியில் நீண்ட காலமாக நினைவு கூறப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அவர்களுடைய சபைகள் முற்றிலுமாய் மாற்றமடைந்து மகத்தான ஆராதனைகள் நடைபெறவும், இந்த பட்டணத்திலேயே அவர்களுக்கு மத்தியிலே இங்கு பண்டைய எழுப்புதல் துவங்கவும், அது மாநிலத்தையும் தேசத்தையும் மற்றும் உலகளாவிய அளவிலும் கூட வேகமாய் பரவும்படியாக அவர்கள் அவ்வளவாய் ஆவியில் ஏவப்படுவார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். நீர் உம்முடைய கரத்திலேயே இந்த ஜப திறவுகோள்களை பற்றிக் கொள்ளும். எங்களுக்கு சகாயம் செய்யும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். தேவன் பூமியின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும். தேவன் இங்கு ஏதோ ஒன்றை, ஒரு நியமத்தை உடையவராயிருந்து அதை கொண்டே உலகத்தை நியாயம் தீர்க்க, தேவனுக்குள் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியவராயிருக்கிறார். இல்லையென்றால் அது அநீதியாயிருக்கும். உலகமோ நியாயம் தீர்க்கும்படியாக எந்த நியமத்தையுமே அறிந்திருக்கவில்லை. அது உண்மை என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சபையானது நிலையானதாய் உள்ளதென்றால் அது எந்த ஒன்று? வார்த்தை. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயந்திருப்பதாக கூறினார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இப்பொழுது நான் இந்த பிற்பகலில் உங்களிடத்தில் ஒரு வினோதமான பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். அது உங்களுக்கு வினோதமாயிருக்கலாம். ஆனால் நான் இந்த பொருளில் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு வழக்கு விசாரணையை வழங்கப் போகிறேன். அவர் பிலாத்துவினுடைய நீதிமன்றத்தில் சரியான விதமான ஒரு வழக்கு விசாரணையை உடையவராய் இருந்தார் என்று நான் கருதவில்லை. அவருக்கு சரியான வழக்கு விசாரணை இருந்தது என்று நான் நம்பவில்லை. ஆகையால் அவர்கள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து அவரை ஆக்கிரமிப்புப்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்தனர். ஆனால் இந்த பிற்பகலில் இது வழக்கு விசாரணையாய் உள்ளபடியால் நாம் நடிக்கப் போகிறோம். நீங்களோ, நீர் அவருக்கு ஒரு விசாரணையை கொடுக்க கூடுமா என்கிறீர்கள். அவர் இன்னமும் வார்த்தையாயிருந்தால் நாம் அவருக்கு அந்த வழக்கை அளிக்க முடியும். ஏனென்றால் அவர் இன்னமும் வார்த்தையாயிருக்கிறார். நாம் அவருக்கு ஒரு வழக்கு விசாரணையை வழங்க முடியும். நாம் இந்த கட்டடத்தை நீதிமன்றமாக உருப்படுத்தி காட்டுகின்றபடியால் இந்த பிற்பகலில் நாம் அதை இந்த நீதிமன்றத்திலேயே காண விரும்புகிறோம். அதாவது அவர் ஒரு விசாரணையை, அதாவது அதை அவருக்கானதாகவோ அல்லது அவருக்கு எதிரானதாகவோ பெற்றுக் கொள்கிறதை நாம் காண விரும்புகிறோம். நாம் இரண்டு தரப்பிலுமே வாய்ப்பளிக்க விரும்புகிறோம். ஆகையால் இந்த வழக்கில் நான் வார்த்தையாயிருக்கின்ற அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் வாசித்துள்ள இந்த வேத வாக்கியத்தை, மார்க் 16 அதிகாரத்தை, வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்டும் கூட இங்கே பண்டைய இரண்டு மூல பிரதிகளிலுமே 9 வசனத்திலிருந்து காணப்படவில்லை என்று கூறுகிறார். அது பொதுவாக ஜனங்களுக்குள்ளே விசுவாசிக்கப்படுகின்றது. அதாவது நம்முடைய போதகர்களும் இன்றைக்கு அதை அந்த விதமாகவே விசுவாசிக்க விரும்புகின்றனர். அது அங்கு வாடிகனால் உட்புகுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இரேனியஸ் மற்றும் பண்டைய எழுத்தாளர்கள் அநேகரால் மார்க் 16 குறிப்பிடப்படுகின்றதை நான் கண்டறிகிறேன். சரித்திரத்தை ஆய்ந்து படிக்கிற மற்ற ஜனங்களாகிய நீங்களும் வேதாகம சரித்திரத்தில் அவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்தது என்பதை அறிவீர்கள். இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகும் கூட பாலிகிராப், இரேனியஸ், பரிசுத்த மார்டின், பரிசுத்த கொலம்பா மற்றும் அவர்கள் அனைவருமே இந்த மார்க் 16 குறிப்பிட்டு கூறியிருந்தனர். எனவே அது அதிகாரப்பூர்வமானதாக இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் அதனை ஒருபோதும் குறிப்பிட்டிருந்திருக்கவே மாட்டார்கள். சரித்திரத்தின்படி பரிசுத்த யோவானே நிறுவங்களை ஒன்று சேர்த்து வகுப்பமை உற்ற முழு தொகுதியாக்கினார். பாலிகிராப் அவருக்கு ஒரு நெருங்கிய நம்பகமான நண்பனாயிருந்து அதை செய்ய உதவினார். இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் உண்மையாக இருக்கின்ற தேவனுடைய உண்மை நிலையிலிருந்து விலகிச் செல்ல முயன்று கொண்டு அதற்கு பதிலாக ஒரு உறுதிமொழியை அல்லது ஒரு கோட்பாட்டை பெற்றுக் கொள்கிறார்கள். உண்மையான தேவன் இந்த அதிகாரத்தில் அது இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரூபணத்தையும் நிரூபிப்பார். சூடான் ஊழிய குழுக்களின் தலைவர் பாரிஸ் ரீஹெட் ஒரு குறிப்பிடத்தக்க பெரிய போதகரை போன்றுள்ளவர். அவர் என்னுடைய இடத்திற்கு வந்தபோது என்னுடைய மனைவி அப்பொழுது அங்கிருந்தாள். அவர், சகோதரன் பிரணாம், நீர் ஒரு பாப்டிஸ்டா இருந்தீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார். நான், ஆமையா, அது உண்மை என்றேன். அவர், நல்லது என்று கூறி, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் என்றார். அவர், நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது எனக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. என்னுடைய தாயார் என்னை பள்ளிக்கு அனுப்ப கழுவி மற்றும் ஒவ்வொன்றையும் செய்தாள். அப்பொழுது நான் என்னுடைய இளங்கலை பட்டத்தை பெற்றபோது நான் நிச்சயமாகவே கிறிஸ்துவை கண்டடைவேன் என்று எண்ணினேன் என்றார். அவர், அது எனக்கு வழங்கப்பட்ட போது நான் அதை கண்டடையவில்லை. நான் என்னுடைய வேத பாண்டித்ய பட்டத்தை பெற்றபோது நான் அதை கண்டடைவேன் என்று நினைத்தேன். நான் என்னுடைய LLD பட்டத்தை பெற்றபோது நான் அதை கண்டடைவேன் என்று நினைத்தேன் என்றார். அவர், சகோதரன் பிரணாம், நான் போதுமான பட்டங்களை, முறையான வேதபாட பட்டங்களையும், உயர் மதிப்பு வாய்ந்த பட்டங்களையும், அதாவது அவைகளை உங்களுடைய சுவற்றில் ஒட்டக்கூடிய அளவிற்கு பெற்றுவிட்டேன். ஆனால் வேதாகமத்தின் தேவனெங்கே என்று கேட்டார். அவர், போதகர்கள் தவறானவர்களாக இருந்தவரா என்று கேட்டார். அதற்கு நான், போதகர்கள் தவறானவர்கள் என்று கூறுவதற்கு நான் யார் என்றேன். அவர், நல்லது, இதனால்தான் நீர் பெந்தேகோஸ்தின் இடத்திற்கு திரும்பிவிட்டீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார். நான், நல்லது, நான் அப்படி கூறவில்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த பொழுதே நான் தானாகவே பெந்தேகோஸ்தேவாக இருந்தேன் என்று நம்புகிறேன் என்றேன். நான், காரணம், பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனம் அல்ல. அவர்கள் அதை அவிதமாக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அது அதுவல்ல. தேவன் ஒரு பிரஸ்பிடேரியனை, லூத்தரனை, அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும் நிரப்புவார் பாருங்கள். எனவே அது ஒரு ஸ்தாபனமாய் இல்லாமல் அனுபவமாய் இருக்கிறது. நீங்கள் அதை ஸ்தாபனமாக்க முடியாது. அது ஒரு அனுபவம் என்றேன். அவர், நல்லது, என்ன நேர்ந்தது என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்றார். அவர், இந்நாட்களில் அவர்கள் இந்தியாவில் இருந்து ஜனங்களை அவர்களுடைய படிப்பிற்காக அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மேலும் எங்களுடைய பள்ளியில் அங்கு ஒரு அருமையான இந்திய பையன் வந்திருந்தான். அவன் தன்னுடைய படிப்பையும் முடித்து விட்டிருந்தான். அவன் திரும்பி சென்ற போது என்றார், நான் நினைக்கிறேன் அவன் மின் ஆற்றலுக்குரிய பொறியாளர் அல்லது ஏதோ ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர், ஆனால் நாங்கள் என்றார். சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் அங்கே ஒரு பள்ளியை வைத்திருப்பதை போன்றே அவர்களும் வைத்திருந்தனர். அவர்கள் பொறியியல் மற்றும் என்னவெல்லாமோ கற்பித்தனர். எனவே அவர் திரும்பும் வழியில் நான் மற்றொரு ஊழியக்காரனோடு அவரிடம் கூறினேன், இப்பொழுது இந்தியாவிற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறாயே என்றாராம். இந்தியர்கள் முகமதுவை ஆராதிப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர், நீ ஏன் உங்களுடைய மறித்து போன பண்டைய தீர்க்கதரிசியை மறந்துவிட்டு உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? உன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல உன்னோடு ஒரு உண்மையான தேவரை இந்தியாவிற்கு திரும்ப எடுத்து செல்ல கூடாதா என்று கேட்டாராம். அவன், ஐயா என்றானாம். அவன், என்னுடைய தீர்க்கதரிசி செய்யக்கூடியதை காட்டிலும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு எனக்காக என்ன செய்யக்கூடும் என்று கேட்டானாம். அவர், நல்லது, என்னுடைய கர்த்தராகிய இயேசு உனக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியும். அது வார்த்தையில் உள்ள ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது என்றாராம். அவனும், என்னுடைய தீர்க்கதரிசி முகமது அதே காரியத்தை தம்முடைய வார்த்தையில் வாக்களித்தார் என்றானாம். அவரோ, நல்லது, நீங்கள் பாருங்கள் என்று கூறி, அவர், என்னுடைய கர்த்தர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார், உங்களுடைய தீர்க்கதரிசி கல்லறையில் இருக்கிறார் என்றாராம். அவன், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டாரா என்று கூறி, நீங்கள் அதை 2000 ஆண்டுகளாக நிரூபிப்பதாக கூறி வருகிறீர்கள். ஆனால் அதை குறித்து உலகத்தில் 80% கூட கேள்விப்படவே இல்லையே என்றானாம். மேலும் அவன், முகமது மரித்தோரிலிருந்து எழும்பட்டும், அப்பொழுது அதை முழு உலகமும் 24 மணி நேரத்துக்குள்ளேயே அறிந்து கொள்ளும் என்றானாம். இப்பொழுது அவர், நல்லது, கபரி என்று கூறி, அவர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார் என்றாராம். மேலும் அந்த கிறிஸ்தவர், நான் அதை நிரூபிக்க முடியும், ஏனென்றால் அவர் என்னுடைய இருதயத்திற்குள் ஜீவிக்கிறார் என்றாராம். அந்த முகமதியனோ, ஐயா, முகமதுவும் என் இருதயத்தில் ஜீவிக்கிறார் என்றானாம். அவரோ, ஆனால் நிற்பார், நாங்கள் வல்லமையையும் சந்தோஷத்தையும் பெற்றுள்ளோம் என்றாராம். அவரோ, ஐயா, முகமதிய மார்க்கமும் கிறிஸ்தவ மார்க்கத்தை போன்றே மனோதத்துவத்தை தோற்றுவிக்க முடியும் என்றாராம். அது உண்மை. அவர்கள் வீதியில் படுத்துக் கொண்டு அல்லாஹ் என்று சத்தமிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாகும் போது அவர்களால் முடிந்த அளவு ஒரு மனிதன் ஒரு பட்டயத்தை அவருடைய இருதயத்திற்கு கீழே ஊடுருவும்படி குத்திக் கொள்வதையும், பின்னர் ஒரு மருத்துவர் அங்கு எழுமி நின்று அதனூடாக தண்ணீரை ஊற்ற அது வெளியே வருவதையும், பின்னர் அந்த பட்டயம் வெளியே இழுக்கப்பட அது அவரை ஒன்றுமே காயப்படுத்தாதையும் நானும் பில்லியும் நின்று கவனித்தோம். பாருங்கள், அவர்கள் மரச்சிராய்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய விரல் நகங்களுக்கு கீழே எடுத்து அவர்களை சொருகிக் கொள்வதையும், தங்களுடைய மூக்குகளினூடாக சொருகி மாட்டிக்கொள்வதையும் அது எந்த உணர்வையும் ஏற்படுத்தாமலும் அல்லது ஒரு சொட்டு ரத்த கசிவும் உண்டாகாமல் உள்ளது. கிறிஸ்தவ மார்க்கத்தை காட்டிலும் அவர்கள் அதிகமான மனோ தத்துவத்தை தோற்றுவிக்க முடியும். திரு ரீடெட் என்னிடம் கூறினார், அதாவது நான் ஏதோ ஒன்றும் அறிந்திராத பையனிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் என்றார். அவன் முகமதியர்களாகிய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றான். அவர்கள் நம்முடைய தீரமான சகோதரன் பில்லி கிரஹாமிற்கு செய்தது போன்றே உள்ளது. நீங்கள் அதை செய்தித்தாளில் வாசித்திருப்பீர்கள். அந்த முகமதியன் திரு கிரஹாமிடம் வந்தபோது, நீர் சுகவீனமாய் இருக்கின்ற 30 ஜனங்களை எடுத்துக்கொள்ளும், நானும் சுகவீனமாய் உள்ள 30 ஜனங்களை எடுத்துக்கொள்வேன், நீர் உடைய 30 பேரை சுகப்படுத்தும், நான் முகமதியினால் என்னுடைய 30 பேரை சுகப்படுத்துவேன் என்றானாம். பாருங்கள், திரு கிரஹாம் காட்சியிலிருந்தே ஓடிவிட்டார். அவர் அவனுக்கு பதிலளிக்கவில்லை. நானும் அதை செய்திருப்பேன் என்று நான் நம்பவில்லை. ஆனால் நான் எபிரேய பிள்ளைகளைப் போல எங்கள் தேவன் எங்களை இதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இருந்திருப்பேன். ஏன் அவர் ஓரல் ராபர்ட்ஸையோ அல்லது வேறு யாரையோ அழைத்து அனுப்பியிருக்க கூடாது? அவர் அதை விசுவாசியாது இருந்தால் அதை விசுவாசித்து யாரையாவது அழைத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஸ்தாபனங்களால் அவர்கள் அப்பொழுதே அவரை வெளியே வீசிவிடுவர். அவர் செய்வதற்கான ஒரு வேலை உண்டு. எப்படியாயினும் அப்பொழுது அவன், நாங்கள் இந்தியாவில் இருக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இயேசுவானவர், நீங்கள் செய்வதாக கூறினதை செய்யுங்கள் என்று கூறி, மேலும் அப்பொழுதே அவர் கூறினார், எனவே அவர் செய்த அதே கிரியைகளை நீங்கள் செய்யும் காரணத்தால் ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள் என்றானாம். நல்லது. அவரோ, நாங்கள் பெரிய கிரியைகளை செய்கிறோம் என்றாராம். அவரோ, நான் பெரிய கிரியைகள் என்று ஒருபோதும் கூறவில்லை, முதலில் அவர் செய்த கிரியைகளையே நான் சற்று காண விரும்புகிறேன் என்றானாம். ஏன், நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் ஏதோ மூலையில் உள்ள ஒரு சிறு நபரிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இடத்தில் பேசுகிற பொழுது உங்களுடைய வேத சாஸ்திரத்தையே பேசுகிறீர்கள். எனவே அவன், அவர் செய்த கிரியைகளை நாங்கள் காண விரும்புகிறோம் என்றான். அப்பொழுது அவர், ஓ, ஒருவேளை நீர் மார்க் 16 குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டாராம். அவன், ஆமையா, அது அவைகளில் ஒன்றாயிற்று, சபைக்கான அவருடைய கடைசி கட்டளையாயிற்று என்றானாம். அவர், நல்லது, இப்பொழுது நீங்கள் பாருங்கள் என்று கூறி, அநேக ஜனங்கள் அந்த அதிகாரத்தை மூட மதாபிமானமாக விசுவாசிக்கின்றனர் என்றாராம். மேலும் அவர், ஆனால் நாங்கள் அந்த மார்க் 16 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து இருப்பவையெல்லாம் உண்மையிலேயே ஆவியினால் ஏவப்படவில்லை என்பதை சிறந்த வேத பண்டிதர்களை கொண்டு பள்ளிகளில் கற்றறிந்து கொண்டோம் என்றாராம். அவன், திரு ரெட்ஹெட் அவர்களே, அது ஏனோ என்றானாம். அவன், அப்படியானால் எந்த பகுதிதான் ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது என்று கேட்டானாம். மேலும் அவன், ஒரு காலத்தில் எஞ்சியவைகளும் ஆவியினால் ஏவப்படாதிருக்கலாம், ஆனால் குர்ஆன் முழுவதுமே ஆவியினால் ஏவப்பட்டுள்ளது. நீங்கள் வேதாகமம் என்று அழைக்கப்படுவதில் எந்த விதமான ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றானாம். அவரோ, நான் வந்து உன்னிடம் பேசவிருக்கிறேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆம், நான் உன்ன பேசப்போவதாக இருக்கிறேன் என்றாராம். அங்குதான் காரியம். இது ஆவியினால் ஏவப்படவில்லையானால் அப்பொழுது அதன் எஞ்சியுள்ளதை குறித்தது என்ன? அது சிக்காகோவில் உள்ள ஒரு பெண்மணியே எனக்கு நினைப்பூட்டுகிறது. அவளுடைய பையன் ஒரு ஊழியக்காரனாக இருப்பதற்காக பையில ஏதோ ஒரு வேதாம பள்ளிக்கு வேத பாடசாலைக்கு தூரமாய் சென்று விட்டிருந்தான். அவன் தொலைவில் இருந்த போது அந்த வயோதிப தாயாருக்கு உண்மையிலேயே மிகவும் மோசமான சுகவீனம் ஏற்பட்டு விட்டது. எனவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காய்ச்சலோடு உள்ள அவனுடைய தாயாரின் அருகில் இருக்கும்படியாக அந்த பையனுக்கு தகவலை அனுப்பினர். அவளுக்கு சீத சன்னியாய் இருந்தது. எனவே அது ஒரு அவசர அழைப்பாய் கூறப்பட்டிருக்கலாம். எனவே அந்த பையன் தன்னுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஆயத்தமானான். முடிவாக அடுத்த நாள், ஆனால் அந்த இரவு முழுவதுமே அவன் ஒரு செய்தியையும் கேள்விப்படவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் எல்லாம் குணமடைந்து விட்டது என்று கூறப்பட்டது. ஆகையால் ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்து அவன் ஏதோ ஒரு பெரிய வேத பள்ளியின் போதனையோடு கிழக்கிலுள்ள பாடசாலையிலிருந்து திரும்பி வந்தான். அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் தன்னுடைய விலையேறப்பட்ட தாயை வாழ்த்துவிட்டு அவன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு அவன், அம்மா, உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்து கொள்ள எனக்கு தருணமே கிடைக்கவில்லை என்றான். மேலும் ஓர் இரவு அவர்கள் என்னிடம் தங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அடுத்த நாள் காலை நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார் என்றான். எனவே மருத்துவர் எந்த மருந்தை உபயோகித்தார் என்று கேட்டால் அதற்கு தேரே மருத்துவர் ஒன்றையுமே உபயோகிக்கவில்லை என்றாள். அவன், நல்லது, உங்களுக்கு அது எப்படி சுகமானது என்று கேட்டான். அங்கே 100 சதுர இடத்திலே அந்த கரண வளைவில் இருக்கும் அந்த சிறு ஊழிய குழுவைத்தான் உனக்கு தெரியுமே என்றாள். ஆம், அங்கு ஒரு பெண்மணி இருந்தால் ஓர் இரவு இந்த சிறிய குழுவில் இருந்த அந்த ஏழ்மையான தாழ்மையான கூட்ட ஜனங்கள் அங்கே அவர்கள் ஒரு ஜப கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தனர் என்றாள். மேலும் தொடர்ந்து அவர்களில் ஒருவர் ஆவியினால் ஏவப்பட்டு இங்கு வந்து என்னை கண்டார். பின்னர் 2 ஸ்திரீகள் வந்து அவர்கள் எனக்காக எண்ணெய் பூசி ஜபிக்க தங்களுடைய போதகரை அழைத்து வரலாமா என்று அவர்கள் என்னிடம் கேட்டனர் என்று கூறி, தங்களுடைய கரங்களை என் மீது வைக்க நான் சுகமடைவேன் என்றும் கூறினர் என்றாள். எனவே உனக்கு தெரியுமா, நானோ நிச்சயம் அழைத்து வாருங்கள் என்றே கூறினேன். அவர்கள் போதகரை அழைத்து வர அவர் தன்னுடைய கரங்களை என் மேல் வைத்து ஜெபித்தார் என்றாள். மேலும் தேனே, அவர் வேதத்திலிருந்து மார்க் 16 அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்பதை வாசித்தார் என்றாள். அடுத்தபடியாக என்னவென்று உனக்கு தெரியுமா, அடுத்த நாள் காலை வைத்தியர் மிகவும் குழப்பமடைந்து விட்டார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போயிற்று. எனக்கு காய்ச்சலே இல்லாமல் போயிற்று என்றாள். ஓ அவன், அம்மா நீ அந்த குழுவுடன் தொடர்பு கொண்டிருக்க கூடாது, ஆனாலும் நீ தொடர்பு வைத்து விட்டாயே என்றான். அவன் தொடர்ந்து பாருங்கள் என்று கூறி, நாங்கள் பள்ளியில் இருந்தபோது மார்க் 16 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து ஆவியினால் ஏவப்படவில்லை என்பதை நாங்கள் கற்றறிந்து கொண்டோம் என்றான். அவளோ தேவனுக்கு மகிமை என்றாள். ஏன் அவன், அம்மா நீங்கள் அந்த ஜனங்களைப் போல செயல்பட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றான். அவள், நான் ஏதோ காரியத்தை அப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றாள். மேலும் நான் வேதாகம முழுவதையும் வாசித்துக் கொண்டு வருகிறேன், அதில் மற்ற இடங்களில் உள்ள மற்ற வாக்குத்தங்களும் கூட அதற்கு ஒத்ததாகவே உள்ளது என்றாள். அவளோ தொடர்ந்து, ஆவியினால் ஏவப்படாததைக் கொண்டு தேவனால் என்னை குணப்படுத்த முடிந்ததென்றால் உண்மையிலேயே ஆவியினால் ஏவப்பட்டதைக் கொண்டு அவர் என்ன செய்வார் என்றே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றாள். அது உண்மை. எனக்கு அது முழுவதுமே ஆவியினால் ஏவப்பட்டதாகும். தேவனே, அதை விசுவாசிக்கும்படி எனக்கு விசுவாசத்தை தந்து அதை உறுதிப்படுத்தி அருளுமே. இப்பொழுது நாம் அப்படியே ஒரு நீதிமன்ற வழக்கிற்காக ஒரு சில நிமிடங்கள் இப்பொழுது மாற்றிக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நாம் இயேசுவை கொண்டு வருவதற்காக ஒரு நீதிமன்ற அறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். தேவரே இங்கு காட்சியில் இருக்க நாம் அவருக்கு ஒரு நியாயமான விசாரணையை கொடுக்கிறோம். அப்பொழுது அவர் வார்த்தையாக இருந்தது போன்றே அவர் இன்னமும் இந்நாளிலும் கூட வார்த்தையாகவே இருக்கிறார். நீங்களே விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது இந்த வழக்கில் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் உலகத்திற்கு எதிரானது என்பதே இதனுடைய வழக்காடும் பொருளாய் உள்ளது. இப்பொழுது உண்மையிலேயே சரியான முறையில் புரிந்து கொள்ளுங்கள், இல்லையெனில் நீங்கள் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். இந்த குற்றச்சாட்டிற்கான வழக்காடும் பொருள், தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறதில்லை என்ற வாக்குத்தத்தின் பிளவாய் உள்ளது. அது ஒரு வாக்குத்தத்தின் பிளவாய் உள்ளது. அது என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் குற்றம் சாட்டும் வழக்குரைஞரே எப்பொழுதும் நிலைமையை வகுத்துரைக்க வேண்டியவராய் இருக்கிறார் என்பதை கண்டறிந்துள்ளோம். குற்றம் சாட்டும் வழக்குரைஞரே, அது சரி என்று நான் நம்புகிறேன். இங்கு ஒரு வழக்குரைஞர் அமர்ந்திருந்தால் நிலமாக இருக்கும். நான் இதை சரியாக அமைத்துள்ளேன் என்று நம்புகிறேன். குற்றம் சாட்டும் வழக்குரைஞரே நிலைமையை வகுத்துரைக்க வேண்டும். எனவே இந்த வழக்கில் தேவனுடைய வார்த்தையை குற்றம் சாட்டுகிற குற்றம் சாட்டும் வழக்குரைஞர் பிசாசாயிருக்கிறான். இந்த வார்த்தையின் பிரதிவாதி தேவனாகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். இந்த வழக்கில் பிரதிவாத பக்கத்து வாத விளக்க சாட்சி பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். இங்கே இந்த பிற்பகலில் குற்றஞ்சாட்டு வழக்குரைஞரும் சில சாட்சிகளை வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகளில் அவைகளில் ஒருவர் திரு அவிசுவாசியாயுள்ளார், அடுத்த ஒருவர் திரு ஐயரவாதியாயுள்ளார், அடுத்த ஒருவர் திரு பொறுமையற்றவராயுள்ளார். அவர்கள் மேடைக்கு கொண்டு வரப்பட்டு ஆணையிடுவிக்கப்பட்டு பரிசோதிக்கப்படுவர். இப்பொழுது நீங்கள் நீதிமன்றத்தின் அமைப்பை புரிந்து கொண்டீர்கள். தேவன் உலகத்தால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறதில்லையாம். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் நிலைமையை எடுத்துரைக்கிறார். அது உலகத்தை சுட்டிக்காட்டுகிறது. குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் பிசாசா இருக்கிறான். அவன் வார்த்தை உண்மையானது என்பதை மறுதளிக்கிறான். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான தன்னுடைய சாட்சிகளான மூன்று சாட்சிகளை கொண்டு வருகிறார். இந்த பிற்பகலில் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறதில்லை, அதில் இடையிட்டு மாற்றம் உண்டு பண்ண வேண்டியதில்லை, அது உண்மையானதல்ல, அதை குறித்த ஒன்றுமே உண்மையில்லை என்பதை அவன் உங்களுக்கு நிரூபிக்க அதை நிரூபிக்கப் போகிறானாம். பிரதிவாதி தேவரே, அவரே இந்நாளுக்கான வார்த்தையாயும் ஆக்கியோனாயும் அந்நாளில் அல்லது மற்றெந்த நாளிலும் இருந்ததைப் போன்று மாறாதவராயிருக்கிறார். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தன்னுடைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்களோ முடிவை தீர்மானிக்கும் குழுவினர் எங்கே என்கிறீர்கள்? நான் அவர்களிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் முடிவை தீர்மானிக்கும் குழுவினர். நீங்களே நீதிபதியாயும் கூட இருக்கிறீர்கள். இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களே இந்த வழக்கின் பேரிலான முடிவை தீர்மானிக்கும் குழுவினராயும் நீதிபதியுமாயிருக்கிறீர்கள். நான் வெறுமன சார்புரிமை பேச்சாளனாயுள்ளேன். இப்பொழுது நாம் நீதிமன்ற அமைப்பை ஏற்படுத்தி விட்டோம். இப்பொழுது குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞரால் உத்தரவிடப்படுகிறது. இந்த பிற்பகலில் ஒரு பலப்பரீட்சைக்கு இந்த வழக்கை கொண்டு வரும்படி நீதிமன்ற அறையில் உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. இப்பொழுது அநேக ஜனங்கள் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை நம்பக்கூடியதாக இல்லை, நீங்கள் அதன் பேரில் சார்ந்திருக்க முடியாது என்று கூறியுள்ளனர். என இவ்விதமாக இவை யாவற்றையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் அதை ஒரு உண்மையான வழக்கு விசாரணைக்கு கொண்டு வருவோமாக. எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார் என்பதை ஒரு நியாயமான வழக்கு விசாரணையில் புரிந்து கொள்ளும்படி நான் கேட்க விரும்புகிறேன் என்று கூற வாஞ்சகளா இருக்கிறீர்கள்? இந்த பிற்பகல் நம்முடைய நீதிமன்றத்தில் நாம் அவருக்கு ஒரு நியாயமான வழக்கு விசாரணையை அளிக்கப் போகிறோம். சத்துரு அப்படியே சத்துருடைய வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளட்டும், அவன் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், அது உண்மையானதா என்பதை பார்ப்போம். நாம் இந்த பிற்பகலில் இயேசு கிறிஸ்துவே வார்த்தை என்பதை இந்த நியாயமான வழக்கு விசாரணையில் ஆராய்ந்து அளி. இப்பொழுது பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவிற்காக குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் வழக்குமன்ற நிலைகுன்றிற்கு கொண்டு வர வேண்டிய முதல் சாட்சி திரு அவிசுவாசி அவர்களாயிருக்கிறார். அவர் சாட்சி கூறும்படியாக வழக்குமன்ற நிலைக்குண்டில் ஏறுகிறார். இப்பொழுது திரு அவிசுவாசி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கதாபாத்திரங்களை தவறவிட வேண்டாம், இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய சுகத்தை இழந்துவிடும்படியாக நீங்கள் ஏதோ ஒன்றை தவறவிட்டு விடுவீர்கள். திரு அவிசுவாசி அவர்கள் சாட்சி கூறும்படியான உறுதிமொழியை எடுக்க வருகிறார். அவருடைய குற்றச்சாட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாவுமே உண்மையானவை அல்ல, அது உண்மையானதல்ல என்பதே ஆகும். பரிசுத்த ஆவியானவரின் கூட்டம் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் மார்க் 16 உள்ளவை அவருக்கு ஆதரவாய் எடுத்துரைக்கப்பட்டன என்று அவர் வாதிடுகிறார். சில வருடங்களாகவே அவருக்கு வயிற்று தொல்லை இருந்து கொண்டிருந்ததாம். எனவே அவர் பரிசுத்த ஆவியானவரின் கூட்டம் என்று அவர்கள் அழைக்கிற அவர்கள் இருந்த ஒரு இடத்திற்கே சென்று இந்த மார்க் 16 வாக்குத்தத்தம் உண்மையானது என்றே விசுவாசித்துக் கொண்டிருந்தாராம். தேவனுடைய வாக்குத்தத்தின்படியே அவர் மேல் கரங்களை வைப்பதை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அவர் ஊழியக்காரருக்கு எதிராக கூறுவதற்கு ஒன்றுமே இல்லையாம். அவன் வார்த்தையிலிருந்தே அதை வாசிக்கிறான். அவர் ஊழியக்காரரை குற்றஞ்சாட்டிக் கொண்டிருக்கவில்லை, அவர் தேவனை குற்றஞ்சாட்டிக் கொண்டிருக்கிறார். அது ஊழியக்காரனுடைய தவறில்லையாம். ஏனெனில் ஊழியக்காரன் தேவன் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கிறானாம். தேவன் உண்மையாகவே மார்க் 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள் வியாதியத்தின் மேல் தங்களுடைய கைகளை வைப்பார்களேயானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அவர் ஒரு விசுவாசி என்று அவர் கூறுகிறார். அவர் மார்க் 16 உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு அவர் வந்தாராம். ஊழியத்திற்கென்றே அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி என்று உரிமை கொண்டாடப்பட்ட ஊழியக்காரர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் தன்னுடைய கரங்களை இவர் மீது வைத்தாராம். 2 மாதங்களுக்கு முன்னர் அவருக்கு இருந்ததை விட அவருடைய வயிறு அவ்வளவு மோசமாகிவிட்டதாம். ஆகையால் அது உண்மை இல்லாததா இருக்கும் பொழுது வார்த்தையில் அப்படிப்பட்டதொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறபடியால் தேவன் நீதி உள்ளவர் அல்ல என்று அவர் வாதிடுகிறார். இப்பொழுது அவர் கீழே இறங்கட்டும், அவர் சாட்சி கூறிவிட்டார். அடுத்து நிற்க வேண்டியவர் திரு ஐயுர்வாதியாக இருக்கிறார். அவர் ஒரு சாட்சி கொடுக்க விரும்புகிறார். திரு ஐயுர்வாதி சுமார் 15 வருடங்களாகவே க்ஷயரோகத்தினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அது அவருக்கு இன்னும் நின்றுவிடாமல் அது சற்று விட்டுவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறதாம். அவர் சற்று நலமாக இருப்பாராம், பின்னர் தொடர்ந்து அவதி உருவாராம். அவர் பட்டணத்தின் ஒரு இடத்தை குறித்தும் அங்கு ஒரு தேவபக்தியான பிரசங்கியார் என்று கருதப்பட்டவரையும் குறித்து கேள்விப்பட்டாராம். ஜனங்களோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி சுகமடைவதாக வலியுறுத்திக் கொண்டிருந்தாராம். அது யாக்கோப்பு 5:14 காணப்படுகிறது. அங்கு தேவனுடைய வார்த்தையில் அது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கணவர்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், தேவன் அவனை எழுப்புவார் என்கிறது. அவர் வியாதியாயிருக்கையில் ஒரு விசுவாசி என்ற வகையில் அவர் ஜனங்கள் இந்த தேவபக்தியான போதகரால் சுகமாக்கப்படுகின்றனர் என்று அவர்கள் உரிமை கோருகிற இந்த கூட்டத்திற்கு செல்கிறார். யாக்கோப்பு 5:14 அவருக்கு உதவி செய்யப்பட்டதாம். போதகரோ வார்த்தையின்படியே ஊழியம் செய்து இவருக்கு எண்ணெய் பூசி இவருக்காக ஜபித்தார். போதகர் கூறின விசுவாசமுள்ள ஜபமாகவே அந்த ஜபம் இருந்தபடியால் இவர் விசுவாசித்தாராம். அது ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்றதாம். அதிலிருந்து ஒரு பதிலையும் இவர் பெற்றுக் கொள்ளவில்லையாம். ஆகையால் திரு ஐயுர்வாதி அவர்கள், வேதத்தில் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருந்து அதற்கு பின்னே தேவன் செயல்படாதபடியால் அவர் அநீதியுள்ள தேவன் என்று வாதிடுகிறார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் இங்கு முழு சுவிசேஷ வாக்குத்தத்தங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அடுத்த சாட்சி வழக்குமன்ற நிலைகுன்றிற்கு வரலாம். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தன்னுடைய வழக்கை ஆதாரப்பூர்வமாய் உறுதி செய்யும் முன்னர் தன்னுடைய அடுத்த சாட்சியை அடைக்கிறார். அவருடைய அடுத்த சாட்சி திரு பொறுமையற்றவர் என்பவராய் உள்ளார். இப்பொழுது இவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட குணநலன்கள் குடிகொண்டிருக்கிற கதாபாத்திரங்களாய் உள்ளனர். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், எனவே திரு பொறுமையற்றவர் வருகிறார், அவர் ஒரு நாள் வேதாகமத்தில் வாசித்துக் கொண்டிருந்தார் என்றே அவர் உண்மையாய் வலியுறுத்தி கூறுகிறார். அவர் சபைகளுக்கு சென்றதில்லையாம், அவர் ஒரு விசுவாசியாய் இருந்தாராம். எனவே அவர்களில் ஒருவன் ஒரு சுவிசேஷத்தில் சென்றானாம், மற்றொருவன் ஒரு போதகரிடம் சென்றானாம். இந்த நபரோ வெறுமன வீட்டில் தரித்திருந்த ஒரு ரகசிய விசுவாசியாயிருந்தானாம். அவர் போய் மார்க் 11 அதிகாரத்தில் 22 மற்றும் 23 வசனங்களை வாசித்துக் கொண்டிருந்தாராம். நீங்கள் அந்த வேதவாக்கியங்களை கீழே எழுதிக் கொண்டால் நலமாயிருக்கும். அங்கே இயேசு தாமே தேவனாய் இருப்பதாக உரிமை கோரி இம்மானுவேல் தன்னுடைய சொந்த உதடுகளினால் எவராயினும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற இந்த வாக்கு மூலத்தை உண்டு பண்ணினார். மேலும் அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் கூட கூறினார். அவர் ஏறக்குறைய 25 வருடங்களாக தன் கால் முடமாய் இருந்து கொண்டிருந்ததாக கூறுகிறார். 5 வருடங்களுக்கு முன்னர் அறையில் அமர்ந்து அவர் விசுவாசித்ததாக உரிமை கோருகிற வார்த்தையை விசுவாசிக்கும்படி ஆவியினால் ஏவப்பட்டதை உணர்ந்து தன் முழு இருதயத்தோடு அவர் அதை விசுவாசித்தாராம். அப்பொழுது அவர் தன்னுடைய சொந்த சத்தத்தினால், என் கால்களில் உள்ள முடமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை விட்டு நீங்கிப்போ என்றாராம். இது 5 வருடத்திற்கு முன்பு சம்பவித்ததாம். ஆனாலும் அவர் முன்பிருந்ததைப் போலவே முடமாகவே இருந்து கொண்டிருக்கிறாராம். ஆகையினால் திரு பொறுமையற்றவர் தன்னுடைய சாட்சியை வார்த்தை பிழையற்றதாய் உள்ளது என்பதற்கு எதிராக எடுத்துரைக்க விரும்புகிறார். அதனை வேதாகமம் ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தையாய் உள்ளது என்பதற்கு எதிராக எடுத்துரைக்க விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தம் உண்மையல்லவென்றும் அவர் அதனை சோதித்து பார்த்திருப்பதாகவும் அது உண்மையாய் இருக்கவில்லை என்றும் கூறுகிறார். திரு அயிர்வாதி அதை சோதித்து பார்த்ததாகவும் அது உண்மையானதல்ல என்றும் அவர் கூறினார். திரு அவிசுவாசி அதை சோதித்து பார்த்ததாகவும் அது உண்மையானதல்ல என்றும் அவர் கூறினார். இந்த 3 சாட்சிகளுமே வேத வாசிப்புகளையும் வேத பிரகாரமான வாக்குத்தத்தங்களையும் அருளி இந்த வாக்குத்தத்தம் இதை பொருட்படுத்துகிறது என்று கூறுகிறது. நீங்கள் அதை வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். அவர்கள் அது உண்மையானதல்ல என்பதற்கு சாட்சிகளாய் உள்ளனர். ஆகையால் வேதாகமம் வீசி எறியப்பட வேண்டியதாய் உள்ளது. ஏனெனில் அதன் ஒரு பகுதியாகினும் அதன் ஒரு வசனமாகினும் நம்பப்படத்தக்கதாக இருக்க முடியாது. என்னால் அதில் எதையும் நம்ப முடியாமல் போயிற்று. அது முழுவதும் சத்தியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் ஒன்றுமே சத்தியமாக இருக்காது. ஒரு சங்கிலி அதனுடைய பலவீனமான இணைப்பில் மட்டுமே சிறப்பாக இருக்கிறது. நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது குற்றஞ்சாட்டு வழக்குரைஞர் குற்றச்சாட்டையும் வழக்கையும் உறுதிப்படுத்த மேலே வருகிறார். அவர் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். தம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளைகளை அவர்களுடைய விசுவாசத்தினால் சோதிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையில் உள்ள இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான வாக்குத்தத்தங்களினால் அவர் உண்மையானவர் என நியமிக்கப்படவில்லையாம். ஏனென்றால் அவைகள் உண்மையானவைகள் அல்ல. தேவன் தம்முடைய வார்த்தையில் சத்தியமாக இருக்கும்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்ற இந்த வார்த்தையை நிரூபிக்க அவர் இங்கே சாட்சிகளை உடையவராயிருக்கிறாராம். இவர் வைத்துள்ள சாட்சிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். அவர்கள் சுகவீனமாக இருந்து வருகின்றனர். அவர்கள் இந்த விதமாக இருந்து வருகின்றனர். அவர்கள் அந்த விதமாக இருந்து வருகின்றனர் என்பதை சாட்சிகள் மூலமும் மருத்துவர்களின் விளக்க சான்று மூலமும் காண்பிக்க முடியும். அவர்கள் ஆவியில் ஏவப்பட்ட வேத வாக்கியங்கள் என்று கருதப்பட வேண்டிய இந்த தெய்வீகமானதை ஏற்றுக்கொண்டிருந்து அவைகளை சோதித்து பார்க்க அவைகள் உண்மையானவர்களாயிருக்கவில்லை. அவர் இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அப்பொழுது தவறி போய்விட்டார் என்பதை நிரூபிக்க சாட்சிகளை வைத்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் ஆய் கவனியுங்கள். அவர் தவறி போய்விட்டார். தேவன் தம்முடைய வார்த்தையில் விசுவாசம் கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சரியாக அவர் கூறினபடியே கடைபிடித்து சென்ற இந்த விசுவாசிகளை குணப்படுத்த தவறிவிட்டார். ஆகையால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்த வகையில் ஏதாவது காரியத்தை செய்ய ஒரு விரலையும் ஒருபோதும் அசைக்கவே இல்லை. வருடங்களோ கடந்து விட்டன. அப்படியானால் அவர் விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்ற ஞானஸ்தானம் பண்ணப்படுதலை போன்ற மற்ற வேத வாக்கியங்களை குறித்து என்ன? அப்படியானால் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை என்றார். அவர் திரும்பவும் வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை குறித்து என்ன? அவைகளில் ஒன்றும் உண்மையானதல்ல. காரணம், இவைகள் உண்மையானவர்களாக இல்லாதபடியால் அதுவும் உண்மையானதல்ல. அது ஒரு கற்பனைக்குரிய புத்தகமாகவே உள்ளது. இந்த மனிதர்களோ விசுவாசிகளாக இருக்கின்றனர். ஆயினும் அவர் தேவனோ விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்களும் எல்லா காரியங்களும் கூடும் என்கிறார். ஆனால் இவர்களோ விசுவாசிகள். அதே சமயத்தில் அவர் தம்முடைய சிலுவையேற்றத்திற்கு பின்னர் மீண்டும் உயிரோடு இருப்பதாக உரிமை கோருகிறார். வேதம் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே நிலைத்திருக்கிறார் என்று கூறுகிறது. ஆனால் இந்த மனிதனை அவருடைய கரங்களில் ஆணிகள் அறிந்த வடுக்களோடு சபையின் மத்தியில் நடப்பதை ஒருவரும் கண்டதே இல்லை. எபிரேயர் 13:8 அவனுமாய் இருக்கவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கவில்லை. காரணம், அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்கிறதில்லை என்பதை இவர் இந்த சாட்சிகளை கொண்டு நிரூபித்திருக்கிறார். ஆகையால் இந்த புத்தகம் குப்பை தொட்டிக்குள்ளாக வீசியறியப்பட்டு அதை குறித்து மறந்துவிட வேண்டியதாய் உள்ளது. ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் பாணியை உபயோகித்துக் கொண்டு அவருடைய வழக்கை உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். சரி, அவர் லூக்கா 17:30 கூறினார், அங்கு அவர் கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார், தேவன் ஆபிரகாமின் வித்திற்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்றார் என்பதை அவர் ஒருமுறை ஒரு மதவெறி கொண்ட பிரசங்கியார், அவர் மனுஷகுமாரன் அழைக்கப்படுகிற மானிட சரீரத்தில் தம்மை மீண்டுமாய் வெளிப்படுத்துவார் என்று பிரசங்கித்ததை கேட்டாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 10, அவர் உரிமை கூறின கடைசி தூதனுடைய செய்தியாளர் வெதுவெதுப்பாயிருந்த லவோதிக்கேயாவில் உள்ள சபைக்காலத்தின்படியே இயேசுவானவர் வார்த்தையானவர் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டார் என்று அவர் கூறுகிறார். ஆரம்ப நாட்களில் சீர்திருத்தக்காரர்களுக்கு இந்த யுகங்களில் வெளிப்படுத்தப்படாமல் இருந்த காரியங்கள் இந்த கடைசி நாட்களில், அதாவது முடிவில் 7 தூதனுடைய 7 செய்தியாளருடைய செய்தியில் இந்த எல்லா வேத வாக்கியங்களும் உண்மையாக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படும் என்று அவர் உரிமை கூறினார். அப்படிப்பட்ட ஒரு நபர் பூமியின் மேல் இல்லை, அப்படி இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை என்று அவர் வாதிடுகிறார். அவர் தேவன் தம்முடைய வேதாகமத்தில் சபையானது சம்பிரதாயமாயும் தூரமாய் வழிவிலகி சென்றுவிடும் என்றும், மல்கியா 4 அவர் மீண்டும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார் என்றும், அவர் ஏற்கனவே இருமுறை எலியாவையும் யோவான் ஸ்நானகரையும் அனுப்பியுள்ளதாகவும் அதில் அவர் வாதிடுகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார், அவர் எலியாவின் வல்லமையை உடையவராயிருப்பார், அவருடைய ஊழியமும் அவருடைய செய்கைகளும் ஒவ்வொரு காரியமும் எலியாவை போன்றே இருக்கும். ஆகையால் அவருடைய ஊழியத்தில் அவன் ஜனங்களை இந்த சம்பிரதாயமான நிலையிலிருந்து அழைத்து அப்போஸ்தல பிதாக்களின் அசலான கலப்படமில்லாத விசுவாசத்திற்கு திருப்புவான். ஆனால் அப்படிப்பட்ட காரியமே நிகழ்ந்து கொண்டிருக்கவில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றும் கூட அவர் உரிமை கோருகிறார். ஆனால் அது தவறுகிறது என்பதை காண்பிக்க இந்த பிற்பகல் இங்கே விளக்கச் சான்றை வைத்திருப்பதாக அவர் கூறுகிறார். மரித்தோரிலிருந்து எழுந்த இந்த இயேசு யார்? நீங்கள் யாவரும் ஒரு கூட்ட புத்தி கோளாறான மனோதத்துவ கூட்டத்தாரிடம் கிரியை செய்துள்ளீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் ஒரு போலியான நம்பிக்கையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அவருக்காக கூற அதுவே கிட்டத்தட்ட போதுமானது என்று நான் கருதுகிறேன். அவர் முழு வேதாகமத்தையுமே அதில் எடுத்துக்கொண்டார் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் அவர் அமரட்டும். இப்பொழுது குற்றம் சாட்டும் வழக்குரைஞருடைய சாட்சிகளும் கூட கீழே இறங்கட்டும். அவர்கள் வழக்குமன்ற நிலைக்குண்டிலிருந்து கீழே இறங்குகிறார்கள். இப்பொழுது நாங்கள் மேடையின் மேல் பிரதிவாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியாகிய பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். அவர் பேசுவதற்கு வருகிறார். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தன்னுடைய வழக்கை வேத வாக்கியத்துடன் உறுதி செய்துள்ள விதத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் பிரதிவாதியின் வார்த்தையை எதிர்த்து வழக்காட வருகிறார். அவர்கள் மேலான ஒன்றையும் வைத்திருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். முதலில் அவர் இந்த நீதிமன்றத்தை கவனத்திற்கு அழைக்கிறார். அதாவது குற்றம் சாட்டும் வழக்குரைஞர் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானியாய், தேவனுடைய வார்த்தையை ஏவாளுக்கு வியாக்கியானித்த அதே வியாக்கியானியாய் உள்ளார். அந்த வியாக்கியானி ஏவாளுடைய வியாக்கியானி என்பதையும், அதில் வெறுமன ஒரு வார்த்தையை தவிர அதில் உள்ள ஒவ்வொரு துணுக்கும் சரியானது என்றும் கூறுகிறார் என்பதையும் நீதிமன்றம் புரிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். அவர் நீங்களும் கூட அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் ஒருவரே வேதாகமத்தை எழுதினவர் என்பது நினைவிருக்கட்டும். ஆதியிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை விளக்கினதே எல்லா மரணத்திற்கும் துக்கத்திற்கும் வியாதிக்கும் காரணமானது என்பதை நீங்களும் கூட அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். தேவனும் கூட தம்முடைய வார்த்தையில் கடைசி அதிகாரத்தில் முதலில் கூறினது போலவே, யாராயிலும் இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது இதனோடு எதையாகிலும் கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும் என்று கூறினதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். அது வார்த்தையாயிருக்க வேண்டும், அது மட்டுமே. அவர் இவை யாவையையும் விடாமுயற்சியுடன் இப்பொழுது உறுதி செய்திருப்பது ஏவாளினுடைய வியாக்கியானியே என்பதை நீதிமன்றம் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறார். அவர் உங்களிடம் விரும்புவது இந்த நீதிமன்றத்தினுடைய கவனத்தை மீண்டுமாய் அழைத்து, இது எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சி, அவர் இந்த நீதிமன்றத்தை அழைத்து வாக்குத்தத்தங்கள் விசுவாசிகளுக்கு மட்டுமே என்று பாவனை விசுவாசிகளுக்கோ பொறுமையற்றவர்களுக்கு அல்லது அகிலவாதிகளுக்கோ அல்ல என்பதை காண்பிக்க விரும்புகிறார். அது காட்சியை மாற்றுகிறது அல்லவா? அது வெறுமன விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஜனங்களுக்கு அல்ல, அது விசுவாசிகளுக்கு மாத்திரமே. அவர்கள் விசுவாசிகள் என்று கூறுகிறவர்களுக்கு அல்ல. சாத்தான் அவனும் கூட ஒரு விசுவாசி என்றே கூறிக்கொள்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அவர்களுக்கு அல்ல, அது உண்மையான விசுவாசிகளுக்கு மட்டுமே ஆகும். இந்த எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் இந்த மனிதர்கள் விசுவாசிகளா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மொத்தத்தில் இந்த எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் தாமே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறவராய் உள்ளார். நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படி செய்ய அவரே தேவனால் அருளப்பட்டிருக்கிற ஒருவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அதை நிரூபிக்கிற ஒருவர் அவரே, அதை நிறைவேற செய்கிற ஒருவர் அவரே. அவர் ஒருவரே அது சரியான இடத்தில் விழுந்துள்ளதா அல்லது இல்லையா என்பதை அறிகிறவர். இந்த எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் வார்த்தைக்காகவே. கவனியுங்கள், அவர் விசுவாசிகளை மீண்டுமாய் அழைக்க விரும்புகிறார். எதிர்வாதி பக்கத்து விளக்க சாட்சியானவர் அது விழுந்திருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை அறிந்திருக்கிறார். அவரே வார்த்தையின் உயிர்ப்பிப்பாளராயிருக்கிறார். அவர் மீண்டுமாய் நீதிமன்றத்தினுடைய கவனத்தை கேள்வியில் இருக்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தைக்கு அழைக்கிறார். அவர் இந்த காரியங்கள் சம்பவிப்பதற்காக குறிப்பிட்ட எந்த நேரத்தையும் ஒருபோதும் நிர்ணயித்து வைக்கவே இல்லை. எப்படி அவர்கள் உங்களுக்கு வார்த்தையை தவறாய் வாசித்து காட்ட முடியும் என்பதை பாருங்கள். இப்பொழுது இந்த விசித்திர மனிதர்கள் நாடு இது சம்பவிப்பதை காணட்டும் என்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், அவர்கள் வார்த்தையை சரியாய் வாசிக்கிறதும் கூட இல்லை. அந்த மனிதன் ஒரு உண்மையான விசுவாசியாக இருந்தால் அவன் இன்னமும் எந்த கால வரையறையையும் ஒருபோதும் தீர்மானிக்கவே மாட்டான். அவர் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்பட்டார் என்பதையும், மேலும் வார்த்தையானது ஒரு விதை விதைத்தவனின் விதையாய் உள்ளது என்பதையும் கூட நீதிமன்றம் நினைவில் கொள்ளும்படி விரும்புகிறார். வித்தானது தானாக மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும், அதனுடைய வாக்குத்தத்தை உண்டு பண்ண முடியும். அது சரியான விதமான ஒரு நிலத்தில் இருந்தால் அது வித்தை உயிர்ப்பிக்கும். ஆமென். நாம் ஒரு விதமான வழக்கு மாற்றத்தில் இல்லையா? அது சரியான இடத்தில் இருக்க வேண்டும். இந்த சாய் மேஜையின் மேலுள்ள ஒரு தானிய விதையானது ஒருபோதும் ஒரு அறுவடைக்கு வளர்ச்சி அடையாது. இங்கே மயில் தூக்கத்தில் உள்ள ஒரு தானிய விதை ஒன்றுமே செய்யாது. ஒரு தானிய விதையானது அந்த தானிய விதைக்காக உரமூட்டப்பட்டிருக்கிற நிலத்திற்குள் விழுந்தாக வேண்டும். இல்லை என்றால் அது வளர்ச்சி அடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையானது ஒரு விதை விதைப்பவன் விதைத்த ஒரு விதை என்றும், அது சரியான விதமான மண்ணில் விட வேண்டும் என்றும் கூறினார். அந்த மண் விசுவாசமாய் உள்ளது, அது ஒரு விதை. அது இந்த நிலத்திற்குள்ளாக விட வேண்டும், இல்லை என்றால் அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. வேறு வார்த்தைகளில் கூறினால், பரிசுத்த ஆவியானவர் எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் இங்கே அது சரியான வகையான மண்ணில் விடும் வரைக்கும் அவர் அதனண்டை கூட வரவ முடியாது என்று கூறுகிறார். அவரே அதன் உயிர்ப்பிப்பாளராயிருக்கிறார். எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் தன்னுடைய முதல் சாட்சியை அழைக்கிறார். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞ்சிய பூமியின் மேல் சாட்சிகளை அழைத்து வார்த்தை தவறாய் இருந்தது என்று அது நிரூபிக்கிறார் என்றால், எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவரும் அது உண்மையாகியுள்ளது என்று நிரூபிக்கக்கூடிய சாட்சிகளை அழைக்க உரிமை உண்டு என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் வார்த்தையானது விருத்தி அடைந்திருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது உள்ள கேள்வி வார்த்தையோடு விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையேயானதாகும். எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் இந்த நீதிமன்றத்தில் இந்த பிற்பகலில் முதல் சாட்சியாக உள்ள நோவாவை அறிமுகப்படுத்த விரும்புகிறார். நோவா மிகவும் விஞ்ஞான சம்பந்தமான ஒரு காலத்தில் வாழ்ந்தான் என்று அவர் கூறினார். நோவா சாட்சி பகர விரும்புகிறான். ஜனங்கள் அற்புதங்களில் இருந்தும் மற்ற காரியங்களில் இருந்தும் தூரமாய் விலகியிருந்த நாட்களில் அவன் ஜீவித்ததாக கூறினான். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது அவர் ஜலத்தினால் உலகத்தை அழிக்கப் போவதாகவும் ஜலமானது மேலிருந்து கீழே வரப்போவதாகவும் அவரிடத்தில் கூறினதை அவன் கேட்டான். அது மழையாய் பெய்யும், அதற்கு முன்பு அது அவ்வாறு பெய்ததே கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தால் வார்த்தை அவனிடத்தில் வந்தது என்று அவன் கூறுகிறான். எனவே அந்த வார்த்தை நிறைவேறப் போவதாக இருந்தது என்றும், ஏனென்றால் அது தேவனாய் இருந்தது என்றும் அவன் பிரசங்கிக்கு சென்றான். அவன் திரு அவிசுவாசி, திரு அயிர்வாதி, திரு பொறுமையற்றவர் அவனை தொடர்ந்து சோதித்தனர் என்பதையும் கூட இந்த நீதிமன்றம் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் தேவன் பொய்யை திறக்க முடியாது என்று அறிந்து அவன் எதையும் பொருட்படுத்தாமல் வார்த்தையை பற்றி கொண்டான். அவர்கள் அவனிடத்தில் வந்து, இப்பொழுது நோவா என்ன, திரு அபிசுவாசி, அங்கே மேலே மழைநீர் உள்ளது என்பதை நீ எப்படி நிரூபிக்கப் போகிறாய் என்றான். அது எங்கே உள்ளது என்பதை நான் அறியேன், ஆனால் தேவன் அவனமாய் உரைத்தபடியால் அது தீர்வுண்டாக்குகிறது. அங்கே மேலே மழை நீரே இல்லாதிருக்கும் போது எப்படி மழை பெய்யப் போகிறது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அவனமாய் கூறினார், அது அதனை தீர்க்கிறது. திரு அயிர்வாதி சுற்றி வந்து மழை கீழே பெய்ய போகின்றது போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகுமானால் அப்பொழுது அவர் இங்கே கீழே இறங்கி வந்து மழை நீரை சேகரித்து அதை மேலே கொண்டு சென்றிருப்பார். அவர் அதை எப்படி செய்ய போகிறார் என்றான் எனக்கு தெரியாது. நான் பேழையை கட்டின பிறகு அவர் இந்த வாக்குமூலத்தை கூறின போது ஜனங்களுக்குள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் எல்லோரும் அவனை பார்த்து நகைத்து நான் மழையே காணவில்லையே என்றனர் என்பதை அவன் முதலில் கூற விரும்புகிறான். நல்லது, அவன் பேழைக்கான வேலையை செய்ய சென்ற போது அவர்கள் ஒரு கால் பேழை கட்டின பிறகு என்றனர். திரு பொறுமையற்றவர் அவனிடம் ஒரு கால் பேழை கட்டிவிட்ட பிறகு அப்பொழுது மழை வரலாம் என்று கூற முயற்சித்தான். ஆனால் பேழை கட்டி முடிக்கப்பட்ட போதும் இன்னமும் மழை பெய்யாதிருந்தது. அடுத்த நாளும் மழை பெய்யவே இல்லை, அடுத்த வாரமும் மழை பெய்யவே இல்லை, மழை பெய்யவே இல்லை, அடுத்த மாதமும் மழை பெய்யவே இல்லை, அடுத்த வருடமும் மழை பெய்யவே இல்லை. அவன் பேழையை கட்டி முடித்த போதும் மழை பெய்யவே இல்லை. அப்பொழுது ஒரு நாள் தேவனுடைய சத்தம் அவனிடத்திற்கு திரும்பி வந்து அவன் இயற்கையின் மத்தியில் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அடையாளத்தை காண்பான் என்றும் அது பறவைகள் மற்றும் விலங்குகள் இதற்குள்ளாக செல்வதாக இருக்கும் என்று அவனிடம் உரைத்ததை அவன் கூறினான். அப்பொழுது திரு அபிசுவாசி அவனை பார்த்து நகைத்து, இது பறவைகளின் உறைவிடமாயிற்று, அவன் பேழைக்கு பதிலாக ஒரு கோழி கூண்டை கட்டிவிட்டான் என்றான். எல்லோருமே அவனை குறித்து நகைத்து ஏளனம் செய்தனர். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனிடத்தில், பேழைக்குள்ளாக செல்லென்றான். நோவா வாசலில் நின்று, நீங்கள் உங்களுடைய கடைசி அடைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், உள்ளே வாருங்கள் என்றான். அவனுடைய சொந்த குடும்பத்தினரை தவிர வேறு எவருமே உள்ளே வரவில்லை. எனவே அவன் பேழைக்குள் சென்றான் என்று அவன் கூறுகிறான். அவன் தன்னுடைய அன்பார்ந்த சிறு குடும்பத்தாரிடம் கூறினான், இப்பொழுது இது தீர்க்கதரிசி நோவாவாய் உள்ளது, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் சந்தேகமின்றி மழை பொழியும். அவன் உள்ளே சென்ற பொழுது கதவு இயற்கைக்கு மேம்பட்ட நிலையில் அவனுக்கு பின்னே மூடிக்கொண்டது. அவன் தன்னுடைய மனைவியிடமும் தன்னுடைய மருமகள்களிடமும் தன்னுடைய மகன்களிடமும், நீங்கள் பாருங்கள் இப்பொழுது தேனே, நாம் தேவனால் உள்ளே பூட்டப்பட்டிருக்கிறோம் என்றான். இப்பொழுது நாம் இங்கே ஒரு ஜன்னலை வைத்திருக்கிறோம், உண்மையிலேயே துரிதமாய் படிகளின் மேலே ஓடுங்கள், இது தவறவிடாதீர்கள், உண்மையிலேயே துரிதமாய் மேலே ஓடி இப்பொழுது இங்கே மேலே செல்லுங்கள், சந்தேகமின்றி மழை பெய்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அங்குள்ள ஜனங்களில் சிலர் அவன் பிரசங்கிப்பதை கேட்டு, அந்த வயோதிப மூட மதாபிமானி சரியாயிருக்க கூடுமா என்றே வைக்கிறோம் என்றனர். திரு அபிசுவாசி, திரு அயிர்வாதி, திரு பொறுமைக்கற்றவர் அவர்கள் யாவரும் சுற்றி வந்து, நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்றனர். நோவா, நீ எங்கே உள்ளே இருக்கிறாய் என்றனர். ஆம், நாங்கள் சுற்றி பார்க்க விரும்புகிறோம், தேவன் கதவை அடைத்திருக்கிறார், நான் அதை திறக்க முடியாது, இங்கே உள்ளே திறக்கும்படி எந்த தாழ்பாலும் கிடையாது. இப்பொழுது அவர்கள் இந்த கிழ பைத்தியக்காரன் அவர் அங்கே உள்ளே சென்று அந்த கதவை மூடிக்கொண்டு நாம் நினைக்கும்படி முயற்சிக்கிறான், அது ஒரு கேலி குத்தாயிருக்கிறது, அவன் நம்மை கிளியூட்டம் என்று கொண்டிருக்கிறான் என்றனர். குற்றஞ்சாட்டு வழக்குரைஞரின் சாட்சிகள் இங்கே அமர்ந்து இவை யாவையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை செய்கிற குற்றவாளிகளாய் உள்ளனர். வேதம் பரிகாசக்காரர்களே என்ற வண்ணமாய் கூறியுள்ளது. அவர்கள் என்னை பரிகசித்து என்னை குறித்து ஏளனம் செய்தனர். நானும் கூட மழைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தேன். அங்கே நாள் முழுவதும் மழையே இல்லாதிருந்தது, அடுத்த நாளும் மழையே இல்லாதிருந்தது, அடுத்த நாளும் மழையே இல்லாதிருந்தது. 4 நாட்களாக மழையே இல்லை, 5 நாட்களாக மழையே இல்லை, 6 நாட்களாக மழையே இல்லை. ஆனால் எப்பொழுது மழை பெய்யப் போகிறது என்று தேவன் என்னிடம் கூறவில்லை. அவர் வெறுமன மழை பெய்யப் போகிறது என்றார். அவர் ஒருபோதும் எந்த கால வரையறையையும் நிர்ணயிக்கவே இல்லை. அவர் வெறுமன மழை பெய்யப் போகிறது என்றார். அவர், நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்தவுடனே அவர்கள் குதித்தெழுந்து தரையில் ஓடப்போகிறார்கள் என்று அயிர்வாதி உங்களை நம்ப செய்ய விரும்பினது போல ஒருபோதும் கூறவே இல்லை. அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அவர் ஒருபோதும் எப்பொழுது எப்படி என்று கூறவே இல்லை, அவர்கள் சுஸ்தமாவார்கள். அவர் யாக்கோபு 5:14 விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், தேவன் அவனை எழுப்புவார் என்றார். எப்பொழுது அவர் எப்பொழுது என்று கூறவில்லை, அவர் வெறுமன அவனை ரட்சிக்கும் என்று கூறினார். மார்க் 16 அவர் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். அவர் எப்பொழுது என்று கூறவில்லை, அவர் அது சம்பவிக்கும் என்று கூறினாரே. அல்லேலூயா. அந்த போலியான வார்த்தையின் வியாக்கியானியை அங்கே பார்த்தீர்களா? அப்பொழுது நீங்கள் நல்லது, நீர் இந்த மனிதனை குணப்படுத்தினான் காணட்டும். அவன் நெடுங்காலமாக சக்கர நாற்காலியில் இருந்து வருகிறான், நான் அதை காணட்டும். அவர் இவன் விசுவாசத்தையுடன் இருக்கிறான் என்று கூறுகிறார் என்கிறீர்கள். அது பிசாசு. அவன் யார் என்று பார்த்தீர்களா? அவர்கள் குதித்தெழுந்து அப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள் என்று இயேசு ஒருபோதும் கூறவில்லை. அநேக பெந்தேகோஸ்தே ஜனங்கள் அதே காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றனர், ஆனால் வேதமலை ஒருபோதும் கூறவில்லை. அவர்கள் அதை விசுவாசித்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். அவர் அதை நிரூபிக்க இங்கே தம்முடைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். நோவா 120 வருடங்களுக்கு பிறகு அப்பொழுதே மழை பெய்தது என்றான், ஆனால் மழை பெய்தது. நோவா அதை தன்னுடைய தலைமுறையில் காணப்போவதாக இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் பேழையை கட்டி அதற்குள்ளே செல்ல ஆயத்தமாக இருந்தான். இப்பொழுது அது உண்மையாக இருந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது அந்த முதல் சாட்சி நோவாவினுடையதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இரண்டாவது சாட்சியை மேலே அழைப்போம். நாம் ஆபிரகாமை மேலே அழைப்போம். அவன், நான் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தேன். நான் தேவனுடைய ஆவியின் ஏவுதலின் கீழாய் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அவர் என் மனைவி 65 வயதுள்ளாயும் நான் 75 வயதாயும் இருக்கையில் நான் ஒரு குழந்தையை சாராளின் மூலம் பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்று என்னிடம் கூறினார் என்றான். அதே சமயத்தில் நிச்சயமாகவே நான் மலட்டுத்தன்மையுடனாக இருந்தேன். அவளுடைய கர்ப்பம் மரித்து போயிருந்தது. அவளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று 20 அல்லது அதற்கு மேம்பட்ட வருடங்கள் கடந்திருந்தன. நான் இத்தனை வருடங்களாக அவளுடன் வாழ்ந்திருந்தும் பிள்ளைகளுக்கான அடையாளமே இல்லாதிருந்தது. அவளுடைய கர்ப்பம் மரித்து போய்விட்டிருந்தது. ஆனால் தேவனோ, நான் ஒரு குழந்தையை அவள் மூலமாய் பெற்றுக் கொள்ளப் போவதாக என்னிடம் கூறினார். திரு அபிசுவாசி, திரு அயிர்வாதி, திரு பொறுமையற்றவர் முதல் 28 நாட்கள் கடந்த பிறகு சாராளுக்கு ஒன்றுமே சம்பவிக்காதிருக்கும் போது அவர்கள் என்னை நகைத்து என்னை குறித்து ஏளனம் செய்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் வருடத்தில் அவர்கள் என்னிடத்தில் வந்து, இப்பொழுது நீர் எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர் என்றனர். ஆனால் 25 ஆண்டுகள் கழித்து குழந்தையானது காட்சியில் தோன்றினது. அது சம்பவித்தது. தேவன், நீ அடுத்த வாரத்தில் ஒரு குழந்தையை சாராளின் மூலம் பெற்றுக் கொள்ளப் போகிறாய் என்று கூறவில்லை. அவர் ஒருபோதும் எந்த நேரத்தையும் நியமிக்கவே இல்லை. அவன் ஒரு குழந்தையை சாராளின் மூலம் பெற்றுக் கொள்வான் என்று அவர் கூறினார். அவர் எப்பொழுது என்பதை ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் வெறுமன அவன் பெற்றுக் கொள்வான் என்றே கூறினார். எனவே ஆபிரகாம், நான் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை, ஆனால் அதன் பேரில் தயக்கமடையாத காரணத்தால் நான் எல்லா நேரத்திலுமே பலமுள்ளவனாய் இருந்தேன். விசுவாசத்தில் பலவீனமடைவதற்கு பதிலாக காண்பதற்கு சரீரத்தில் பலவீனம் அடைந்திருந்தேன். அது பிறக்கிற பிள்ளையின் இடையூறுதலினால் அப்படி இருந்தது. நான் விசுவாசத்தில் பலமுள்ளவனானேன். ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராய் இருந்தார் என்பதை நான் அறிந்திருந்தேன் என்றான். ஆகையால் ஒரு நாள் நான் சாரலோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் வந்தார். மூன்று மனிதர்கள், அவர்களில் இருவர் சோதோமிற்கு சென்றனர். ஒருவர் என் அருகில் நின்று என்னிடத்தில் பேசி சம்பவிக்க போவதாக இருந்த காரியங்களை என்னிடம் கூறினார். நான் வயோதிபராகவும் என்னுடைய தோள்பட்டைகள் தொங்கினவனாகவும் இருந்தேன். சாராளோ எழும்ப முடியாதவளாக இருந்தாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதன் அடுத்த நாளே என்னுடைய முதுகிலிருந்து கூன் நீங்கினதை நான் காணத் துவங்கினேன். என்னுடைய முடி கருப்பாக மாறத் தொடங்கியது. சாராளுடைய கண்ணங்களும் சிவந்து போய்விட்டன. இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாமே தீவிரவாத உணர்ச்சியாக உள்ளதை எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் அவர் அதை செய்தாரா என்பதை பாருங்கள். கவனியுங்கள், அவர்கள் வாலிப மனிதனும் வாலிப ஸ்திரீயுமாக மாறிவிட்டனர். இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாமே எனலாம். இப்பொழுது தேவன் தம்முடைய செய்தியை எழுத்தின் வரிகளுக்கிடையே உள்ள பொருளில் மறைத்து வைக்கிறார். வேத பாடசாலை அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளாது. அது உண்மை இல்லவே இல்லை. அது ஒரு காதல் கதை. அங்கே இருக்கின்ற என்னுடைய மனைவி, அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். அவள் கடிதத்தில் ஒரு காரியத்தை கூறுகிறாள், ஆனால் என்னால் எழுத்து வரிகளுக்கிடையே உள்ள அதன் பொருளை அறிந்து கொள்ள முடிகிறது. அவள் எனக்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறேன். எனவே நான் அவளுடைய சுவாபத்தை அப்படியே அறிந்து கொள்கிறேன். அவள் என்ன குறிப்பிடுகிறாள் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இன்றிரவு பில்லி நான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் படுக்கையில் இருக்கின்றனர். நான் உண்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் அவள் என்னத்தை குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்கிறேன். பாருங்கள் பாருங்கள், ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறேன். நீங்கள் தேவனோடு அன்பு கொண்டிருந்தால், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் வியாக்கியானியாக இருக்கிறார். கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் மிகவும் முதிர்ந்து போன வயதில் இருந்தனர். வேதாகமம் அவ்வண்ணமாக கூறியுள்ளது. இப்பொழுது துரிதமாக நாம் முடிவிற்கு வருகிறோம். அப்பொழுது அவன், நான் ஒரு வாலிப மனிதனாக மாறிவிட்டேன், அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாக மாறிவிட்டாள் என்றார். நீங்கள் ஓ சகோதரன் பிரணாமே எல்லாம் கவனியுங்கள், அந்த பிள்ளையை பற்றிக் கொள்வதற்கு அவளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டிருந்தது. அவளுடைய ஜீவிய ஓட்டம் மரித்து போய்விட்டிருந்தது. இப்பொழுது பிறப்பதற்கு அவர் அவளுக்கு மற்றொரு கர்ப்பத்தை உண்டாக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அவர் அதை செய்திருப்பாரா? அப்பொழுது தாய்மார்கள் எங்கும் சுற்றி திரியும்படி பிள்ளைகளுடைய வாயில் ஒட்ட வைக்கும்படியான இந்த பால் புட்டிகளை அவர்கள் வைத்திருக்கவில்லை. அவர்களுடைய நாட்களில் தாயிடத்திலேயே அது சுரக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அப்படி செய்வதற்காக பால் சுரப்பிகள் உலர்ந்து போய்விட்டிருந்தன. எனவே குழந்தைக்கு ஊட்ட அவர் புதிதான பால் சுரப்பிகளை உண்டு பண்ண வேண்டியிருந்திருக்கும். மற்றொரு காரியம், 100 வயது நிரம்பிய ஒரு ஸ்திரீக்கு இன்பம் உண்டாகுமோ? அவர் அவளுக்கு ஒரு புதிய இதயத்தை உண்டாக்க வேண்டியிருந்திருக்கும். புரிகின்றதா? ஆகையால் அவர் அதன் பேரில் ஒட்டு போடவில்லை. அவர் ஆபிரகாமினுடைய வெற்றிக்கு என்ன செய்ய போகிறார் என்றும் அவர்கள் மீண்டும் புதியவர்களாகி நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற குமாரின் வருகையை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு புதிய சரத்தை பெறுவதையும் அவர் அவனுக்குள் காண்பித்தார். நான் இன்னமும் வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன். நீங்களோ தீவிரவாத உணர்ச்சி ஏறலாம். சரி, அப்படியே ஒரு நிமிடம் கவனியுங்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் 300 மைல்கள் தூரத்தில் உள்ள பெலிஸ்திய தேசத்திற்கு கேராருக்கு பிரயாணம் மேற்கொண்டார்கள். அங்கே அபிமேலேக் என்னும் பெயருடைய ஒரு வாலிப மனிதன் இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தான். அவன் ஒரு இனிய இதயம் கொண்ட பெண்ணை தேடிக்கொண்டிருந்தான். அங்கே அவர்கள் எல்லோருமே அழகான பெலிஸ்திய பெண்களாயிருந்தனர். இதோ சிறிய பாட்டி சாரால் இப்போது தன்னுடைய சால்விகை மேலே போட்டுக்கொண்டு ஆபிரகாமோடு வருகிறாள். ஆபிரகாம், அன்பே, நீ எனக்கு ஒரு தயவு செய்யும்படி நான் விரும்புகிறேன் என்றான். தொடர்ந்து, நீ காண்பதற்கு மிகவும் அழகாயிருக்கிறாய், எனவே அந்த ராஜா உன்னை காணும் போது அவனுடைய மனைவியாக தெரிந்து கொள்வான் என்றான். ஜனங்கள் அவளை கண்டபோது அவள் மிகவும் அழகுள்ளவளாக இருந்தாளே. பாட்டியா அபிமலைக்கு அவளை மனைவியாக தெரிந்தெடுத்துக் கொள்ளும் அளவிற்கு அவள் அவ்வளவு அழகாயிருந்தாள். அப்பொழுது அவர் ஒரு சொப்பனத்தில் அபிமேலேக்கிடம் தோன்றி, அவனுடைய கணவன் என்னுடைய தீர்க்கதரிசி, நீ அவளை தொடுவாயானால் நீ செத்த மனிதனை போல இருப்பாய் என்றார். அது சரிதானே? அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது செய்வார் என்று அவர் கூறவில்லை, ஆனால் அவர் அதை செய்வார் என்று அவர் கூறினார். அது சரி நண்பரே, அப்படியே அதில் தொடர்ந்து சென்று பார்ப்போம். அவர் அதை எப்படியோ செய்வார். அவர் அதை வாக்குத்தத்தம் பண்ணினார். இப்பொழுது ஆனால் வாக்குத்தத்தின் காலத்திலிருந்து 25 வருடங்கள் கழித்து சாராள் பிள்ளையை உடையவளாயிருந்தாள். அவர் அதை எப்பொழுது பெற்றுக் கொள்வாள் என்று வார்த்தையானது ஒருபோதும் உரைக்கவில்லை, ஆறால் அவரதை பெற்றுக் கொள்வாள் என்றே உரைத்தது. இப்பொழுது நாம் இந்த சாட்சிகளை துரிதப்படுத்துவோம். 3வது சாட்சி மோசே. அது அந்த காலத்துக்கான வார்த்தையாக இருந்தது என்பதை நிரூபிக்கவும் செயல்படவும் தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார் என்று அவன் கூறினான். அவன் அந்த வார்த்தையை ஒரு அடையாளத்துடன் ஒரு சத்தத்துடனும் ஏற்றுக்கொண்டு போதகர் பார்வோனின் முன்பு சென்றான். போதகர் பார்வோரோ, அது ஒரு மலிவான மந்திரக்காரனின் ஜாலவித்தையாயுள்ளது. இதே காரியத்தை இங்கே செய்யக்கூடிய ஒரு மனிதனை நான் வைத்திருக்கிறேன் என்றான். அவர்களும் அதை செய்தனர். ஆள் மாறாட்டக்காரர்கள். நான் ஒரு தீர்க்கதரிசியாய் இல்லாதிருந்திருந்தால், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை என்பதை அறியாதிருந்திருந்தால், அது ஒன்றுமற்றதாய் உள்ளது என்று நான் கூறியிருந்திருப்பேன். ஏனென்றால் இங்குள்ள இந்த ஆள் மாறாட்டக்காரர்கள் நான் செய்து கொண்டிருக்கிற அதே காரியத்தை செய்கிறார்களே என்றான். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் அதை நிலையாய் பற்றிக் கொண்டான். தேவன் ஜனங்களை விடுவிப்பதாகவும் அவர்கள் ஒரு மலையண்டைக்கு வருவார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். அவர்கள் அந்த நாளில் ஒரு கால் திரும்பி வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அதுபோல் பல வருடங்கள் கழித்தே நடந்தது. ஆனால் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்களோ அந்த மலையண்டைக்கு வந்தனர். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் கூறியிருந்தது போலவே அவர் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றார். அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தான். இப்பொழுது உடனே நான் மற்றொரு சாட்சியை, 4வது சாட்சியாய் உள்ள யோசுவாவை அழைக்கப் போகிறேன். அவன் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார், நாங்கள் அங்கு சென்றோம் என்றான். அது சுமார் 40 மைல் தூரமாகவே இருந்தது. நாங்கள் காதேஷ் பர்னேயாவை சென்றடைந்த போது நாம் அதை கைப்பற்றிக் கொள்ள முடியுமா அல்லது முடியாதா என்பதை கண்டறிய மோசே சாட்சிகளை அனுப்பினான். ஓ அமலேக்கியர்கள், அந்த பெரிய ராட்சதர்கள் உயர்ந்த மதில்களை போன்றுள்ளனர், எனவே நாம் அதை கைப்பற்றவே முடியாது, அது அவிதமாய் காணப்பட்டது என்றனர். ஆனால் யாரோ ஒருவர் அங்கு சென்று அந்த தேசத்தில் நன்றாயிருந்த ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தார். எனவே அவன் மற்ற கோத்திரங்கள் யாவும் அவர்கள் ஓ நாம் அதை கைப்பற்ற முடியாது என்று கூறினான். அவன் நார் எழுப்பி நின்று ஜனங்களை அமர்த்தி அது அங்குள்ள காரியத்தின் உருவத்தை குறித்ததல்ல என்றும் அது தேவனுடைய வாக்குத்தமாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்து தேவர் அதை செய்வார் என்றே. அவன் நான் ஜனங்களை அமைதிப்படுத்திய பின் அவர் எங்களை அழைத்துச் செல்லவில்லை. அடுத்த நாளில் அதற்கு அடுத்த வாரத்தில் எங்களை அழைத்துச் செல்லவில்லை. 40 வருடங்கள் கழித்தே அவர் எங்களை அழைத்துச் சென்றார். ஆனால் எப்பொழுது அவர் எங்களை அழைத்துச் செல்லப் போவதாக இருந்தார் என்பதை அவர் கூறவில்லை. அவர் எங்களை அங்கே அழைத்துச் செல்வதாக கூறினார், எனவே நாங்கள் அங்கு சென்றோம் என்றான். நான் ஒரு வினாடி அப்படியே ஏசாயா வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயாவை கவனியுங்கள். அவன், நான் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தேன். எல்லோரும் என்னை விசுவாசித்தார்கள். உசியா ராஜாவிலிருந்து கீழ்நிலையில் உள்ள யாவரும் அவர்கள் என்னை விசுவாசித்தனர். நான் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தேன். நான் கூறினதை தேவன் நிறைவேற செய்தார். அவர் நான் கூறின வார்த்தைகளை நிறைவேற செய்தார். ஏனென்றால் நான் அவைகளை அவருடைய நாமத்தில் யெகோவாவின் நாமத்தில் கூறினேன் என்றான். அவன் ஒரு நாள் யெகோவா இடத்தில் பேசி, நான் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கப் போகிறேன், ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்றார். நான் அதை கூறினேன், நான் அதை யெகோவா உரைத்ததை போன்றே அப்படியே கூறினேன் என்றான். மேலும் ஒவ்வொரு எபிரேய பெண்ணும் சிறுபிள்ளையின் காலணிகளையும் எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை பெற்றுக் கொள்ள ஆயத்தமாக இருந்தனர் என்பதை இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் பல மாதங்கள் கடந்தும் அது சம்பவிக்கவில்லை, பல வாரங்கள் கடந்தும் அது சம்பவிக்கவில்லை, சுமார் 800 வருடங்கள் கழித்து அது சம்பவித்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பாலகனை பெற்றாள் என்றான். யெகோவா அவரிடத்தில், உன்னுடைய வயதில் உள்ள யாரோ ஒரு கன்னிக்கு அது நாளை சம்பவிக்கப் போகிறதா இருக்கிறது என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் வெறுமன ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். அது இதனை தீர்க்கிறது. அவர் எப்பொழுது என்று கூறவே இல்லை, அவர் வெறுமன அவள் கர்ப்பவதியாவாள் என்றே கூறினார். இப்பொழுது இதை நீதிமன்றம் ஏற்றதாக கருதுமானால் நான் அவருடைய அடுத்த சாட்சியாக இருக்கலாமா? அடுத்த சாட்சியாக நான் அவருக்காக சாட்சி கூற விரும்புகிறேன். நான் சாட்சி கூறுவது என்னவெனில், இந்நாளுக்கான வார்த்தையின் வாக்குத்தத்தையே. ஒரு சிறு குழந்தையாய் கெண்டக்கியில் பிறந்த போது அங்கே அந்த ஒளி நின்றதையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அந்த ஜபாட்டைகளின் மேல் காண்கின்றீர்கள். நான் என் தாயாரிடத்திலும் என் தந்தையாரிடத்திலும் அந்நாட்களில் இருந்தவர்களிடத்திலும் கூறினேன். இதை தனிப்பட்ட முறையில் கூறாமல் நான் அவருக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றே நம்புகிறேன். இது எழுத்து வடிவில் அவராய் உள்ளது. அது என்ன குறிப்பிட்டு கூறினது என்பதை நான் அறியவில்லை, எவருமே அறிந்திருக்கவில்லை. அந்நாட்களில் அங்கே அந்த மலைகளில் ஒரு சிறிய பழைய, இப்பொழுது நீங்கள் யாவரும் வைத்துள்ள ஒரு கண்ணாடி ஜன்னல் கூட இருக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் ஒரு ஜன்னலாக தள்ளி திறக்கும்படி ஒரு சிறிய பழைய கதவை வைத்திருந்தீர்கள். அந்த காலையிலே ஒரு ஒளி உள்ளே வந்தது. நான் அதை ஜனங்களிடத்திலும் தாயாரிடத்திலும் கூறுவேன். நான் கூறுகிற காரியங்கள் அவர்கள் எப்பொழுதுமே அந்த விதமாகவே சம்பவிக்கும். அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அது அவ்வண்ணமாய் அல்ல என்றனர். ஆனால் சுமார் 30 வருடங்களுக்கு பின்னர் தேவனது அவண்ணமானதுதான் என்பதை விஞ்ஞான ஆதாரத்தைக் கொண்டு அதை நிரூபித்தார். அது அவண்ணமாகவே இருந்தது. ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது. 7 வயதிலே மரத்தண்டையிலே அங்கிருந்து ஒரு சத்தமரிடத்தில் பேசி, புகைக்காதே, புகையிலையும் இல்லாதே, குடிக்காதே, உன்னுடைய சரீரத்தை அசுத்திப்படுத்திக் கொள்ளாதே என்று உரைத்தது. ஒரு கள்ளச்சாராயக்காரனுடைய வீட்டில் இருந்த எனக்கு வேதம் என்னவென்றும் அதன் ஒரு வார்த்தையும் கூட அறியாமல் இருந்தேன். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சாகத்தை கண்டுபிடிக்கலாமே என்று ஒரு வேதாகமத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்றுமற்ற ஒரு கூட்டமாய் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசவில்லை. ஆனால் தேவன் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனக்கு முன்பிருந்த என்னுடைய ஜனங்கள் எந்த வழியிலுமே இல்லாமல் இருந்தனர். அதற்கு முன்னரோ கத்தோலிக்கத்தில் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் சபையிலிருந்து தூரமாய் விலகி திருமணம் செய்து கொண்டனர். பக்தி மார்க்கமே இல்லாதிருந்தது. நாங்கள் அதற்கு எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. ஆனால் அவரிடத்தில் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதையும், நான் புகைக்கவோ அல்லது குடிக்கவோ அல்லது என்னுடைய சரீரத்தை எந்த வழியிலும் அசுத்திப்படுத்திக் கொள்ளக் கூடாது, ஏனெனில் நான் பெரியவனாகும் போது நான் செய்யும்படியான ஒரு ஊழியம் இருக்கும் என்றும் கூறினார். நல்லது, அது அநேக வருடங்களுக்கு பின்பானதாக இருந்தது. நான் ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் என்பதை எப்படி அறிந்து கொண்டேன்? நான் ஒரு பிரசங்கி என்ற எண்ணத்தையே வெறுத்தேன். ஆனால் எப்படியாயினும் அது சம்பவித்தது. அது அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதை காட்டுகிறது. 17 வருடங்களுக்கு பிறகு அவர் இங்கே ஒரு புதரில் எனக்கு தோன்றி, அதற்கு அடுத்த நாள் அவர் ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் இணைக்கப்படுவதையும் அதிலிருந்து 16 பேர் விழுவதையும் காண்பித்தார் என்பதை நாம் அறிவோம். நான் தாயாரிடம் கூறினேன், ஒரு மரத்திற்கு எதிரே அமர்ந்து அதை கண்டேன். அவள், தேனே, நீ உறங்கியிருப்பாய் என்றாள். நானோ, இல்லை அம்மா, நான் ஒருபோதும் தூங்கவே இல்லை, நான் அதை கவனித்தேன் என்றேன். அந்த நாளிலிருந்து சரியாக 17 வருடங்கள் கழித்து ஜெஃபர்சன் வெளியிலிருந்து கண்டக்கிக்கு நகராட்சி மேம்பாலம் இணைக்கப்பட்டது. அதில் சரியாக கூறப்பட்டதை போன்றே 16 பேர் அதன் மேல் தங்கள் ஜீவனை இழந்து விட்டனர். எனவே திரு அபிசுவாசகனை தொடர்ந்து இவ்வண்ணமாய் சோதித்து வந்திருக்கிறானே. இயேசுவானவர் தன்னுடைய கரத்தில் ஆணிகள் அரைந்த வடுக்களோடு இங்கிருப்பதை குறித்து நான் இந்த குருட்டு குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞரை கவனத்திற்கு அழைக்கிறேன். அவர் அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் பரலோகத்திலிருந்து திரும்புகையில் முழங்கால் யாவும் முடங்க வேண்டும் என்றும், கண்கள் யாவும் அவரை காணும் என்றும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்றார். மார்க்குவில் அவர் என்ன செய்வார் என்றும், அவருடைய வார்த்தையை உபகாரப்படுத்த ஆவியின் வல்லமையில் திரும்புவதாக மட்டுமே அவர் வாக்களித்தார். அவர் வெறுமன அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. இப்பொழுது இந்த விவாதத்தின் அடிப்படையில் இந்த பிற்பகல் நமக்கு அது ஜீவிக்கிறதாய் உள்ளது. எனவே நான் இதை தவிர்த்துவிடப் போகிறேன். நான் இந்த விளக்கப்பாட பக்க குறிப்புகளையும் மற்ற காரியங்களையும் திருப்புகின்றதை நீங்கள் காண்கின்றீர்கள். நான் அதனை விளக்கிக் கூற வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ இதுவே புரிந்து கொள்ள போதுமானதாக உள்ளபடியால் நாம் முடித்துவிடலாம் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது அவர்கள் இன்னமும் அதை நம்ப மாட்டார்கள். இயேசு நோவாவின் நாட்களில் இருந்தது போல, லோத்தின் நாட்களில் இருந்தது போல, கடைசி நாட்களிலும் இருக்கும் என்பதை வாக்களித்தார். நாம் அதை புரிந்து கொண்டோம். அது இங்கே இருக்கிறது. அது ஏற்கனவே ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே எத்தனை வேத வாக்கியங்கள்! சோதோமின் காலத்தில் ஆபிரகாமிற்கு என்ன சம்பவித்ததோ அதுவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆபிரகாமினுடைய ராஜரீகத்திற்கு மீண்டுமாய் திரும்பவும் சம்பவிக்கும். கிறிஸ்து வார்த்தையின் ரூபத்தில் திரும்பி மானிட சரீரங்களில் கிரியை செய்து இது அடையாளமாய் இருக்கும் என்றும் அதை செய்வதாகவும் அவர் வாக்களித்த அடையாளங்களை காண்பிப்பார். அவர் அதை செய்வார் என்று அவர் வாக்களித்தார். தேவன் அதை வாக்களித்தார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்வார். இப்பொழுது சில வருடங்களுக்கு முன்பு அவர் என்னிடம், இந்த ஊழியத்தில் மூன்று கட்டங்கள் உண்டாயிருக்கும், அவைகளில் ஒன்று ஜனங்களின் கரத்தை பற்றி பிடித்து அவர்களுடைய தொல்லைகள் என்னவென்பதை அறிந்து கொள்வதாயிருக்கும் என்றார் என்று நான் உங்களிடம் கூறினேன். அது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நிச்சயமாக அவர் என்னிடத்தில் நான் உத்தமமாய் இருந்தால் நான் அவர்களுடைய இருதயத்தில் உள்ள ரகசியத்தையும் கூட அறிந்து கொள்வேன் என்பது சம்பவிக்கும் என்று கூறினார் என்பதை நான் உங்களுக்கு கூறவில்லையா? நான் அதை உங்களுக்கு கூறினேனா? எத்தனை பேர் அதை மறவாதிருக்கிறீர்கள்? அது சம்பவித்ததா? அது அதற்கு அடுத்த நாளே சம்பவிக்கவில்லை. அது அநேக வருடங்கள் கழித்துதான் சம்பவித்தது. ஆனால் அது சம்பவித்தது. அவர் கீழே ஆற்றில் கூறினார், அவர் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்க அனுப்பப்பட்ட போது அவருடைய ஊழியத்தின் முடிவிலே இயேசு வந்தார். யோவான் அனுப்பப்பட்டதைப் போல உன்னுடைய ஊழியம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக இருக்கும் என்றார். கடந்த 15 வருடங்களில் உலகம் முழுவதிலும் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு உலகளாவிய எழுப்புதல் இருந்து வருகிறது. நீண்ட எழுப்புதல். எந்த எழுப்புதலுமே 3 வருடங்களுக்கு மேல் நீடித்ததில்லை என்பதை எந்த சரித்திர காரணம் அறிவர். ஆனால் இது 15 வருடங்களாக உள்ளது. இன்றைக்கு சபையை நோக்கி பாருங்கள், அது குளிர்ந்து போய்விட்டது. நாம் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தம்மை தாமே உபகாரப்படுத்திக் கொண்டும் காண்பித்துக் கொண்டும் இருக்கிறார். இப்பொழுது இந்த காரியங்கள் யாவும் சம்பவித்திருக்கின்றன. அங்கு அவர் நீ இருதயத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வாய் என்று வாக்களித்திருந்தார். இப்பொழுது 3வது கட்டமானது இந்த ஊழியத்தில் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக செல்லும்படி நான் நேரத்தை எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் அதை கூற வேண்டியதில்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் இங்குள்ள உங்களில் அநேகர் அதை குறித்தும் பாருங்கள் என்ன சம்பவித்துள்ளது என்பதை குறித்தும் அறிவீர்கள். இப்பொழுது நான் கீழே ஆர்கன்சாஸில் உள்ள கான்சாஸ் பட்டணத்திற்கு முதலில் வந்தபோது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்றும் இங்கேயே அவைகள் உள்ளன என்றும் அப்பொழுது நான் உங்களிடம் கூறினேன். அவைகள் சம்பவித்திருக்கின்றன என்பதற்கு நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். அது சம்பவிக்கும் என்று தேவன் கூறியிருக்கிறார். அது உடனே அப்பொழுதே சம்பவிக்கும் என்று அவர் கூறவில்லை. அவர் அது சம்பவிக்கும் என்று கூறினார். மார்க் 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாக என்றார். நான் ஒரு விசுவாசியாய் இல்லாவிட்டால் பின்ன ஏன் இந்த வார்த்தை சத்தியமாய் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்குமா? நீங்கள் விசுவாசிகளாக இல்லாவிட்டால் பின்ன ஏன் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார்? நீங்கள் எல்லா விதமான கிரியைகளின் உறுதிப்படுத்தல்களையும் உடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஓடலாம், அந்நிய பாஷைகளில் பேசலாம், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற ஜனங்கள் செய்கிறது போலவே காரியங்களை செய்யலாம். ஆனால் உங்களுடைய இதயத்தில் ஏதோ காரியம் உண்மையாக இல்லை என்றால் அது ஒருபோதும் வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வராது. ஆனால் உண்மையான ஒரு காரியம் அங்கு இருக்குமானால் வாரங்களும் பூமி ஒழிந்து போகும். ஆனால் அந்த வார்த்தையோ ஒழிந்து போக முடியாது. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீங்கள் மற்றவர்கள் குணமடைவதை காண்கிறீர்கள். அவர்கள் அப்பொழுதே சுகமடைவார்கள் என்று அவர் கூறவில்லை. அவர் அவர்கள் அதை விசுவாசித்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். அது சத்தியம் என்பதை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? அந்த தேவனுடைய வார்த்தை இன்னமும் உண்மையா இருக்கிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது அப்படியே ஜனங்களுக்கு தவறாய் வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? அது அப்படியே தவறாய் வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லூத்தரின் நாட்களில் அல்ல, பவுலின் நாட்களில் அல்ல, நோவாவின் நாட்களில் அல்ல, இந்த மற்ற சாட்சிகளின் நாட்களில் அல்ல, 15 வருடங்களுக்கு முன்பு இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று நான் உங்களிடம் கூறினது அல்ல. ஆனால் இன்றைக்கு கான்சாஸ் டோபிகாவில் இந்நாளில் இந்த வேளையில் இந்த நிமிடத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு பலப்புரட்சிக்கு அழைப்போமாக. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் என்று அவர் வாக்களித்தார். இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அவர் தேவராக இருக்க வேண்டியபடியால் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். அவர் அதை செய்ய வேண்டியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும்.
Now, did he promise as it was in the days of
இப்பொழுது சோதோமி நாட்களில் இருந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் அதே காரியம் இருக்கும் என்றும் அவர் ஆபிரகாமிற்கும் அவருடைய வித்திற்கும் சோதோமில் வெளிப்பட வேண்டியிருந்தது போலவே கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்படுவார் என்று அவர் வாக்களித்தாரா? அவர் அதை வாக்களித்தாரா? லூக்கா 17:30 நீங்கள் அதை வாசிக்க முடியும். இப்பொழுது அவர் அதை வாக்களித்தார். அவர் அது சம்பவிக்கும் என்று கூறினார். இயேசு எல்லா வித வாக்கியங்களும் அவர் வாக்களித்த யாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்று மல்கியா 4 அவர் வாக்களித்துள்ளாரா? இதற்கு பிறகு உடனடியாக அக்கினி வந்து அவிசுவாசியை சுட்டரிக்கும். நீதிமான்களோ அவிசுவாசியின் சாம்பல்களின் மேல் நடப்பார்கள். அது உண்மை. நல்லது, நாம் இங்கே வாசலண்டையில இருக்கிறோம். இப்பொழுது பெரிய ஜலப்பிரவாகத்துக்கு சற்று முன்னர் அவர் என்ன வாக்களித்தார்? நோவா வெளிவருவதற்கு சற்று முன்னர் இல்லை, மோசே இஸ்ரவேல் புத்திரரை வெளியே கொண்டு வருவதற்கு சற்று முன்னர் என்ன சம்பவித்தது? இயேசுவின் வருகைக்கு சற்று முன்னர் என்ன சம்பவித்தது? யோவான், நாம் அவரை சாட்சி கூற அழைத்து வரவில்லை. நாம் இங்கே கீழே அவரை வைத்திருந்தோம். ஆனால் ஒரு சாட்சியாயல்ல, ஆனால் எப்படி அவர் மனாந்தரத்துக்குள் சொல்லும்படி அந்நாளில் எல்லா வேத சாஸ்திரங்களில் இருந்தும் தூரமாய் அழைக்கப்பட்டான். ஏனெனில் அவன் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவன் மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. நாம் அவருடைய தகப்பனின் வேதபாட சாலைக்கு அவன் சென்றிருந்திருந்தால் நலமாக இருக்கும் எனலாம். இப்பொழுது நான் உங்களுடைய தகப்பனுடைய ஒரு மகத்தான நண்பன். ஓ, அவர் ஒரு மகத்தான வயோதிப மனிதன். நான் அவரை நேசிக்கிறேன், எனக்கு தெரியும். இப்பொழுது அந்த மேசியா சகோதரன் ஜோன்ஸ் தானே? இப்பொழுது யோவானே, அவர் இருப்பது உனக்கு தெரியுமே என்று கூறியிருப்பார்கள். பாருங்கள், அவன் தன்னை வேறுபடுத்திக் கொண்டான். அவன் 9 வயதிலேயே வனாந்திரத்துக்குள் சென்றான். ஏனென்றால் அவன் ஒரு வனாந்திர பிரியனாக இருந்தான். எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்தது. எலியாவின் ஆவி, எலியாவல்ல, அவன் மனிதனாக இருந்தான். அது அந்நாளில் வார்த்தையோடு இருந்த தேவனுடைய ஆவியாக இருந்தது. அவன் வனாந்திரத்துக்குள்ளாக சென்றான். ஆகையால் அவன் வெளியே வந்த போது அவன் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. நல்ல மனிதனை என்றல்ல, ஆனால் அவர் மேல் ஆவியானவர் இறங்குவதை நீ காண்பாய். அந்த மனிதன் மிகச்சிறந்த போதகராக இருந்தார் என்பதனால் அல்ல. அந்த மனிதன் அந்நாளில் தேசத்தில் மிகவும் விலையேறப்பட்ட நபராக இருந்தார் என்பதனால் அல்ல. ஆனால் வார்த்தையானவரை, அவர் மீது இருந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அடையாளம் காட்டினார். அதே வார்த்தை தாமே வார்த்தையை அடையாளம் காட்டினது. இப்பொழுது அவர் அதை கடைசி நாட்களில் வாக்களித்தார். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற இயேசுவானவர் அதை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது ஒரு வினாடி நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. விசுவாசமுடையவர்களாக இருங்கள், சந்தேகப்படாதீர்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு நன்றி. சரி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது அவர் தம்மை ரூபகாரப்படுத்த என்ன வாக்களித்தார்? ஒரு மனிதனில், ஒரு மானிட சரீரத்தில். அவர் ஆபிரகாமுக்கு செய்தது போல மனுஷகுமாரன், அது மனுஷகுமாரனாய் இருக்கும். இல்லை இல்லை, இப்பொழுது தேவகுமாரனாய் அல்ல, ஒரு மனுஷகுமாரனில் தேவகுமாரன். எசேக்கியல் 2:2 இயேசுவானவர் தம்மை எவ்வாறு அழைத்துக் கொண்டாரோ அப்படியே ஏகோவா எசேக்கியேலை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். நீங்கள் அதனை இந்த வார போதனையினூடாக புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பாருங்கள், மனுஷகுமாரன் என்றால் என்ன? தீர்க்கதரிசி. மல்கியா 4 என்னவாயிருந்தார்? ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் சம்பவிக்கவிருந்த இந்த காரியங்கள் என்ன? இப்பொழுது அவர் எப்பொழுது என்று ஒருபோதும் கூறவில்லை. அவைகள் சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். அவைகள் சம்பவித்தன. இப்பொழுது நீங்கள், அவர் இன்னமும் தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் இருந்தால் தாவீதின் குமாரனை போல கடைசி நாட்களில் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வெளிப்படுத்தப்பட ஆயத்தமாயிருந்தால், பாருங்கள், கவனியுங்கள். அப்பொழுது அவர், அது உண்மையானால், அவர் அதை வாக்களித்தார். அவர் அந்த வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுங்கள். நான் இந்த உரிமை கோரிக்கைகளை உண்டு பண்ணியிருக்கிறேன். அது தேவனுடையதாக இருந்தால் அது நிறைவேறும். அது தேவனுடையதாக இல்லை என்றால் அது நிறைவேறாது. அது மட்டுமே உண்மையாக உள்ளது. நாம் விசுவாசிகளுக்கு மத்தியில் உள்ளோமோ அல்லது இல்லையா என்பதை பாருங்கள். நான் ஒரு விசுவாசியா இருக்கின்றது போன்றே நீங்களும் ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். இது சத்தியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசித்தால் அது சம்பவிக்கும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த படியில் ஜெபம் செய்யுங்கள். நாம் ஒரு பக்கத்திலிருந்து துவங்குவோம். அப்படியே ஒரு பக்கத்திலேயே முழு கவனத்தையும் செலுத்துவோம். ஏதோ ஒரு இடத்தில் சுவற்றின் எதிரே இங்குள்ள இந்த பக்கத்திலிருந்து துவங்க விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசமுடையவர்களாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். அப்படியே விசுவாசித்து கத்தாவே என்று கூறுங்கள். இப்பொழுது என்னை நோக்கி பார்க்காதீர்கள், பாருங்கள். நீங்கள் என்னை நோக்கி பார்க்க முடியும், ஆனால் பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் அதற்கு அப்பால் நோக்கி பார்க்கட்டும். நீங்கள் மாம்ச பிரகாரமான கண்களோடு என்னை நோக்கி பார்க்க முடியும், ஆனால் உங்களுடைய விசுவாச கண்களோடு அவரை நோக்கி பாருங்கள். அவரே அந்த வார்த்தையாக இருக்கிறார். பாருங்கள், அவர் முற்றிலுமாக முன்பே கூறப்பட்டிருக்கிற காணப்படக்கூடாத நிலையில் இருந்த தன்னுடைய முகமுடியை மாற்றிக்கொண்டு வார்த்தையானவர் மாம்சமானார். விசுவாசமுடையவர்களாயிருங்கள். இப்பொழுது சுற்றுமுற்றும் அசையாதீர்கள். உண்மையிலேயே அமைதியாய் பயபக்தியாயிருங்கள். நீங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் செல்லக்கூடும், ஆனால் உண்மையாகவே அமைதியாய் பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது இது என்ன? இது ஒரு வரம். ஒரு வரத்தை ஒரு பட்டகத்தை போன்று எடுத்து சென்று குத்துவது, வெட்டுவது, இழுப்பதல்ல. அதுவல்லாது, ஒரு வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மானிட சரீரத்தில் கிரியை செய்யும்படி உங்களை அப்படியே வழியிலிருந்து விலக்கிக் கொள்வதாகும். தேவனுக்கு மகிமை, நான் ஒரு வரத்தை பெற்றுள்ளேன், நான் ஒரு வரத்தை பெற்றுவிட்டேன், அல்லேலூயா என்று கூற முயற்சிக்காதீர்கள். நீங்கள் ஒருபோதும் அதை பெற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் உங்களை அப்புறப்படுத்திக் கொள்வது எப்படி என்று அறிந்து கொண்டாடலமாயிருக்குமே. அது ஒரு சக்கர நெம்புகோல் இணைப்பை இழுக்கிறதாய் உள்ளது. புரிகிறதா? உங்களை அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளாக மாற்றி அப்படியே பின்னாக விசை நம்புகை சற்று அசைத்து, நல்லது, நான் எப்பொழுதுமே ஒரு விதமான அயிர்வாதியாகவே இருந்து வந்திருக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே இப்பொழுதோ நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று இப்பொழுது கவனியுங்கள். அது வெறுமென ஒரு முறை செய்து அது என்ன செய்கிறது என்பதை பாருங்கள். ஜெபியுங்கள். நான் என்னை செய்தியிலிருந்து முடித்துக் கொண்டு ஒரு வரத்திற்குள்ளாக செல்ல முயற்சிக்கிறேன். எபிரேயர் 4:12 கூறுகிறது போல வகையறுத்தல், இருதயத்தில் உள்ள நினைவுகளை அறிந்து கொள்ளுதல் என்பதன் மூலமாக அந்த வார்த்தையை தாமே வெளிப்பட செய்வது ஒரு வரமாகும். உங்களோடு உள்ள தவறு என்னவாயிருந்தாலும் ஜெபியுங்கள். ஜெபித்து, தேவனே, நான் குறைவுள்ளவன், அந்த மனிதன் என்னை அறியான், ஆனாலும் நான் குறைவுள்ளவன் என்று வெறுமென கூறுங்கள். நான் பிரசங்கித்திருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவனுடைய மகிமைக்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது என்ன சம்பவித்தாலும் கவலை இல்லை. அப்படியே ஒரு நிமிடத்தில் ஏதோ காரியம் சம்பவிக்கலாம். இங்கே குறை கூறுகின்ற ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? எனவே அப்படியே உண்மையாகவே பயபக்தியாயிருங்கள். ஏதாவது இடரல் ஏற்படுமானால் நீங்கள் அப்படியே அமைதியாய் அமர்ந்திருங்கள். நீங்கள் உண்மையாகவே அமைதியாய் அமர்ந்திருங்கள். அந்த நபர் என்ன செய்ய போகிறாரோ அதை செய்யட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அவர்களுடைய செயலை செய்யட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். அவர் தேவனாய் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் யுத்தத்தில் அவரை காணத்தான் வேண்டும். நீங்கள் சுகமளித்தலில் அவரை கண்டிருக்கிறீர்கள். யுத்தத்தில் அவரை கவனியுங்கள். சாத்தான் தன்னுடைய மிக சிறப்பான பங்கை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் வெறுமன அப்படியே அவன் அதை ஒருமுறை செய்யட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். இங்கே மற்றொரு நபர் வேதனைப்பட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் இங்கே அமர்ந்துள்ளனர். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவர் அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது முகத்தில் உள்ள நரம்பு கோளாறு நிலை, ஒரு நரம்பு கோளாறு நிலையாய் உள்ளது. அவள் ஒரு விதமான பருமனான ஸ்திரீயாக இருக்கிறாள். அவளுடைய கணவன் ஒரு வெள்ளை சட்டையை அணிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய கரங்களை அவள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். அது உண்மை. அதை குறித்துதான் நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால், அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து, கவலைப்படாதீர்கள், அது நின்றுவிடும். நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். அது ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டீர்கள். இந்த பக்கத்தில் இங்கே சரியாக பின்னால் ஒரு ஸ்திரீ அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பெண்களுக்குரிய ஒரு தொலையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். நான் அவளுடைய, ஓ தேவனே, திருமதி ரீட், நான் உங்களை அறியேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அது உண்மையாயுள்ளது இல்லையா? நீங்கள் கத்தாவே என்னிடத்தில் இரக்கமாகிடும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அவர் இரக்கமுடையவராயிருக்கிறார். இப்பொழுது அது உங்களை விட்டு நீங்கிவிடப் போகிறது. நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் விசுவாசமுடையவர்களாயிருங்கள். இதோ இங்கே சரியாக கடைசியில் உள்ள ஒரு ஸ்திரீ கருப்பாய் காணப்படுகிற ஒரு சிறு தொப்பியை அணிந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது ஒரு நோயாய் உள்ளது. அவள் தொந்தரவை உடையவளாயிருக்கிறாள். அங்கே அவள் மீது அந்த ஒளி தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணவில்லையா? பார்த்தீர்களா? அவள் தன்னுடைய தலையை கீழே சாய்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய முழங்கால்களிலும் வேதனை உடையவளாயிருக்கிறாள். அவள் தன்னுடைய முழங்கால்களை காயப்படுத்திக் கொண்டாள். அவள் விழுந்து தன்னுடைய முழங்கால்களை காயப்படுத்திக் கொண்டாள். பார்த்தீர்களா? நான் அவளை அறியேன். தேவர் அதை அறிந்திருக்கிறார், ஆனால் அது உண்மை. சிறியே, அப்படித்தானே? இங்கே உன்னுடைய கரத்தை உனக்கு அடுத்து அமர்ந்துள்ள அந்த ஸ்திரீ மீது வை. அவள் அன்றைக்கு நேராகவா, அவள் ஒரு நரம்பு கோளாறான நிலையிலிருந்து வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். அந்த நரம்பு கோளாறு நிலைமையானது அவளுக்கு கண்ணிலும் தொல்லை உண்டாக்கியிருக்கிறது. அதன் காரணமாகவே அவளுடைய கண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளன. அது உண்மை, அப்படித்தானே? உன்னுடைய கரத்தை உயர்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்கும். இந்த இன்னொரு ஸ்திரீ தன்னுடைய கரத்தை அங்கே சரியாக அவளுடைய பக்கத்தில் வைத்திருக்கிறாள். அது ஒரு விதமாய் அவளை கிளர்ச்சியடை செய்தது. ஆனால் காரணம், உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய கணுக்கால்களில் உள்ளது. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை இந்த விதமாக அசைத்து காட்டு. சரி, அவர் என்ன செய்வார் என்று அவர் கூறினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இங்கே ஒரு மனிதன் எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மூட்டு வீக்கத்தினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாகவே அவர் சுகம் பெறப் போகிறாரா அல்லது இல்லையா என்பதை நான் அறியேன். அவர் கிட்டத்தட்ட என் வயதுடைய ஒரு மனிதனாயிருக்கிறார். அவர் மூட்டு வீக்கத்தினால் வேதனை உறுகிறார். அவர் இங்கிருந்து வரவில்லை, அவர் கான்சாஸ் பட்டணத்தில் இருந்து வந்திருக்கிறார். தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பெயர் என்னவென்பதை தேவன் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? திரு பிரான்சிஸ், நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, அவன் அதிலிருந்து உங்களை கொள்ளையிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நான் மற்றொரு மனிதனை குறித்து கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உங்களைத்தான். நான் அதை கூறின போது உண்மையாகவே ஒரு வினோதமான உணர்வு உங்கள் மீது உண்டானது. உண்மையிலேயே இனிமையான இதமான உணர்வு. அது உண்மையானால் இந்த விதமாக உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள்.
Your wife sitting there, she's Mrs. Francis. She suffers.
அங்கே உன்னுடைய மனைவியும் கூட அமர்ந்திருக்கிறாள். அவள் திருமதி பிரான்சிஸ். அவளும் கூட மூட்டுமிக்கத்தினால் அவதியுறுகிறாள். அவளுக்கு தன்னுடைய கண்களிலும் அவளுடைய காதுகளிலும் தொல்லை உள்ளது. அது சரியா? அது உண்மை. அவளுக்கு அடுத்து உட்கார்ந்துள்ள ஸ்திரீ, அங்கே அவளுக்கு அடுத்து அவள் நரம்புகளின் வீக்கத்தெடுப்பினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். சரி, அவளுக்கு உட்புறத்தில் ஏதோ கோளாறு உண்டு. அது சிறுநீரக பையில் உள்ள ஒரு கோளாறு. அவளுக்கு சிறுநீரக பை கோளாறு உள்ளது. அவளும் கூட கான்சாஸ் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாள். திருமதி கெர்க், அது உண்மை. நான் ஜனங்களாகிய உங்களுக்கு முற்றிலும் ஒரு அந்நியராயிருந்தால், அவ்வாறு இருந்தால், நான் குறிப்பிட்டு கூறுவது சரியானால், இங்கே அழைக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு அந்நியராயிருந்தால், அப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அது என்ன? மானிட சரீரத்தில் இறங்கி வந்து மாம்சம் புசித்து பாலை பருகிற அதே தேவன். இயேசு கூறினார், சரியா கூறினால், ஆபிரகாம் அவர் ஏலோகியமாய் இருந்தார் என்று கூறினார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு அந்நாட்களில் இருந்தது போலவே அந்த ஏகோவா மனுஷகுமாரனாய் மீண்டும் தீர்க்கதரிசியின் ரூபத்தில் அவர் இருந்தது போல கடைசி நாட்களில் உங்களுடைய சரீரங்கள் மாற்றமடை போவதற்கு சற்று முன்னர் மீண்டும் திரும்பி வருவார் என்றார். பாருங்கள், சாராள் அந்த சரீரத்தில் அந்த பிள்ளையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அவளால் முடிந்ததா? ஆபிரகாமினாலும் அவனுடைய சரீரத்தில் முடியாதிருந்தது. அவனுடைய சரீரம் மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. அவ்வாறே அந்த குமாரனை ஏற்றுக்கொள்ள நம்முடைய சரீரங்களும் மாற்றமடைய வேண்டியதாக உள்ளது. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் குமாரனாய் இருக்கிறார். அது வார்த்தையாய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய தலைகளை அப்படியே ஒரு வினாடி தாழ்த்துங்கள். எல்லா வகையிலும் முழுமையாக உங்களுடைய முழு இதயத்தோடு இந்த வாக்கு திட்டங்களை உண்டு பண்ணியிருப்பதில் தேவன் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறாரா? அவருடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த சாட்சிகள் வெறுமென போலியான சாட்சிகள் என்றும், அவர்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பத்திலேயே விசுவாசமுடையவர்களா இருக்கவில்லை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் வழக்கின் முடிவை தெரிவிப்பவர்களாயும் நீங்களே நியாயாதிபதியாயும் இருக்கிறீர்கள். வழக்கின் முடிவை தீர்மானித்து தெரிவிக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சிந்தையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீதிபதி தீர்ப்பை கூற வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாகிய மார்க் 16 சத்தியமா இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தையில் தீர்மானித்து விட்டீர்களா? நீங்கள் தீர்மானித்திருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நான் சாட்சிகளை காட்சிகளை அழைத்து வந்து இந்த கடைசி நாட்களிலும் அது அதே விதத்தில் வரும் என்றும், தேவனுடைய வார்த்தை சரியானதாக இருந்தது என்பதையும் நிரூபித்தேன். இக்கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தை இதை வாக்களித்திருக்கிறது. உங்களுக்கு முன்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் அவைகளில் மற்றவைகளை நிரூபிக்க நான் இங்கிருக்கிறேன். நீங்களும் இங்கிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படக்கூடும். நீங்கள் அதை விசுவாசித்தால் ஒவ்வொருவராக இந்த விதமாய் அழைக்கப்படலாம். இந்த ஜனங்களை அழைத்து அவர்களிடம் பேசி பரிசுத்த ஆவியானவர் அழைத்திருப்பதை கூறுங்கள். சகோதரன் பிரணாம், இப்பொழுது நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? அதிலிருந்து விலகிச் செல்ல முயற்சிக்கிறேன். அது அப்படியே தொடர்ந்த கட்டிடத்தில் எங்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அது அப்படியே பிரகாசிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். பாருங்கள், அதனை கொண்டு உங்களை அதை விசுவாசிக்கும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அதை விசுவாசியுங்கள். அவர் அதை எழுதுபடியில் நியாயம் தீர்க்கப்படுகின்றார். அவர் அதை உறுதிப்படுத்தி அது சத்தியமாக இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார். அவர் அதை 30 வருடங்களுக்கு முன்னர் தீர்க்க தரிசனமாக உரைத்து இன்றைக்கு அதை நிரூபித்து விட்டார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அதை கூறி இன்றைக்கு அதை நிரூபித்து விட்டார். அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. அது முழுவதுமே சத்தியமாக உள்ளது. மார்க் 16, அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாவார்கள் என்று கூறியுள்ளது. தீர்ப்பளிக்க உள்ளோரே, இந்த பிற்பகலில் இந்த நீதிமன்றத்தில் உங்களுடைய தீர்ப்பு என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். மார்க் 16 சத்தியமாக இருக்கிறது என்றும் அவர்கள் வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அவர்கள் சுத்தமாவார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்றும் நீங்கள் முழுமையாய் உறுதி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஆகையால் சாத்தானே, நீ போகத்தான் வேண்டும். திரு அவிசுவாசியே, உனக்கு நீ எங்கள் மத்தியில் எவ்வித வேலையும் கிடையாது. திரு ஆயுர்வாதியே, திரு பொறுமையற்றவரே, அது சம்பவிக்க எவ்வளவு காலமாகும் என்று நான் கவலைப்படவில்லை, ஆனால் அது சம்பவிக்க போகிறது. நீங்கள் என்னை ஒரு விசுவாசி என்று அழைக்கிறீர்களா? நீங்கள் அவ்வாறு அழைத்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நான் ஒரு விசுவாசி, நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்கள் மேல் கரங்களையும் வைக்கப் போகிறேன். இங்குள்ள உங்களுடைய போதகர்கள் விசுவாசிகளா இருக்கிறார்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். விசுவாசமாக இருக்கிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் அங்க இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். விசுவாசமுள்ள ஊழியக்காரர்கள் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே வரும்படி நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். போதகரே, அசரியா, பரிபூரணம், இந்த கட்டடத்தில் ஒரு விசுவாசியாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரும் இங்கு வந்து அப்படியே ஒரு வினாடி என்னோடு இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இப்பொழுது எனக்கு உண்மையான விசுவாசிகளே தேவை. நினைவிருக்கட்டும், நமக்கு பாவனை விசுவாசிகள் தேவையில்லை, நமக்கு உண்மையான விசுவாசிகள் தேவை. இங்கு வந்து மேடையின் மேல் இல்லுங்கள். இப்பொழுது ஏதோ காரியம் சம்பவிக்கிறதை காணப்போகின்றீர்கள். நீர் எனக்கு கூறின சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அப்படியே ஒரு நிமிடம் உண்மையிலேயே அமைதியாயிருங்கள். இந்த ஊழியக்காரர்கள் வந்து கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இப்பொழுது என்ன என்ன சம்பவிக்கும்? உங்களுடைய செய்கை, உங்களுடைய செயல்பாட்டிலிருந்து யாரோ நழுவிட்டார், சரி, இதன் பேரில் உள்ள உங்கள் செயல்முறையே உங்களுடைய தீர்ப்பாக இருக்கும். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது ஒரு ஜபாட்டையை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எழும்பி இங்கே வலப்பக்கமாக செல்லுங்கள், இந்த பக்கமாக செல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய இருக்கைகளுக்கிடையே உள்ள நடைபாதையில் உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நடைபாதையின் வலது பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நடைபாதையின் வலது பக்கத்தில் இருந்து எழும்பி நில்லுங்கள். இப்பொழுது அங்கே மற்றொரு மூலையில் உள்ள மற்றவர்கள் இந்த வழியில் வரட்டும், சரி. ஜப அட்டைகளோடு இந்த பக்கத்தில் உள்ள இவர்கள் யாவரும் இந்த பிரகாரத்தில் எழுந்து நில்லுங்கள். இந்த வண்ணமாக வலப்பக்கத்தில் நில்லுங்கள். அது இடப்பக்கமாகும், என்னை மன்னிக்கவும். இங்கே இந்த பக்கம் உங்களுடைய வலப்பக்கமாக இருக்கிறது, அது உங்களுடைய இடப்பக்கமாக உள்ளது. இப்பொழுது உங்களுடைய வரிசையிலிருந்து அந்த வழியாக சுற்றி வாருங்கள். இப்பொழுது ஊழியக்காரர்களே, நீங்கள் யாவரும் இங்கு வந்து இரண்டு வரிசைகளை உண்டு பண்ணுங்கள். இந்த வழியூடாக இந்த வழியில் இரண்டு வரிசைகளை ஏற்படுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சரியாக இங்கு சுற்றி வாருங்கள், இங்கு சுற்றி வாருங்கள். இப்பொழுது உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்தி இப்பொழுது மார்க் 16 சத்தியமாக உள்ளது என்று நான் முற்றிலும் விசுவாசிக்கிறேன் என்று மீண்டுமாய் தேவனுக்கு காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே ஜப வரிசையில் இல்லாதவர்களுக்கும் ஜப வரிசையில் உள்ள இவர்களுக்காக ஜபிக்கவும். விசுவாசிகள் என்ற முறையில் நம்முடைய முழு கூட்டத்தாரோடு சேர்ந்து ஜபிக்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் தேவனாய் இருக்கிறீர். நீர் நான் இருந்தவர் அல்லது நான் இருக்க போகிறவர் என்பவராய் இல்லாமல் நான் இருக்கிறவர் என்கிற மகத்துவமானவராய் இருக்கிறீர். நீர் நான் இருக்கிறேன் என்பவராக இருக்கிறீர். நிகழ்காலம் உம்முடைய வழியில் எந்த சக்தியும் இருக்க முடியாது. நீரே தேவன், உம்மை போல் ஒருவரும் இல்லை. நீர் உம்முடைய வார்த்தைகளை உறுதிபட செய்கிறீர். இந்த பிற்பகலில் இந்த வழக்கு விசாரணையில் நீர் அதை சாட்சிகளினூடாக நிரூபித்திருக்கிறீர். இந்த தீர்ப்பாளர்களுக்கும் இந்த நீதிமன்றத்திலும் கூட நீதிபதிகளாக உள்ளவர்களுக்கும் அதை நிரூபித்து விட்டீர். நாம் நியாயமான வழக்கு விசாரணையை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் சத்திரக்குள்ளதையும் எடுத்துக் கொண்டோம். நாங்கள் குற்றச்சாட்டு மடக்கவையை கொண்டதையும் எடுத்துக் கொண்டோம். அவருடைய சாட்சிகள் கொண்டதையும் எடுத்துக் கொண்டோம். நாங்கள் அதை எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சிகளோடு திரும்ப விளக்கி காட்டினோம். இந்த வாக்குமூலங்களை ஏற்படுத்துவதில் தேவன் சரியென மேய்பிக்கப்படுகிறார் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். ஏனென்றால் அவிசுவாசியானவன் முன்னிலைப்படுத்தக்கூடிய சாட்சிகளை காட்டிலும் அதிகமான சாட்சிகளின் மூலம் அவரது விசுவாசிக்கு நிறைவேற செய்கிறார். இப்பொழுது அது உண்மையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியமாக இருக்க வேண்டும் என்றும் அது சரியானதாக இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் நியாயம் தீர்க்கின்றனரா என்பதில் மட்டுமே அது அமைந்துள்ளது. பிதாவே, இங்கே இந்த மனிதர்கள் நின்று கொண்டிருக்கையில் இங்கே இந்த வரிசையினுடைய கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சுகத்தை ஏறலும். நான் சென்ற பிறகு சகோதரன் பிரணாம் அவர்கள் மேல் கரங்களை வைத்தார் என்று கூறலாம். ஆனால் எவரும் செய்கிறது போன்றே வியாதியஸ்தன் மேல் கரங்களை வைக்க இந்த போதவர்களுக்கு அதே அளவு உரிமை உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளவே நான் விரும்புகிறேன். அவர்கள் ஏதோ ஒரு விசேஷித்த நேர சுவிசேஷங்கள் வரும்படி காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர்களுடைய சொந்த போதகரே அவர்கள் மேல் கரங்களை வைக்க உரிமையுடையவராய் இருக்கிறார். தேவனே, இன்றைக்கு இங்கே இந்த கரங்களின் வரிசையினுடாக கடந்து செல்கிற ஒவ்வொரு நபரையும் சுகப்படுத்தியும் அவர்கள் வியாதியஸ்தர்மேல் கரங்களை வைக்க தேவனால் அழைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டவர்கள். நாங்கள் பரிசுத்தமான கரங்களை உடையவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் நாங்கள் எங்களை நோக்கி பார்க்கவில்லை. எங்களை சுத்திகரிக்கவும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றவும் இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ரத்தம் சுட்டிக் கொண்டிருக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய எங்களுடைய பலியை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இங்கே இதனுடைய கடந்து செல்கிற ஒவ்வொரு மனிதரையும், ஸ்திரீயையும், பையனையும், பெண்ணையும் சுகமடைய செய்யும். அவர்கள் இந்த வேலையிலிருந்து கலிகூர்ந்து கொண்டே அவர்கள் நல்ல ஆரோக்கியமான இயல்பான நிலையில் இருப்பதை போன்றே செல்வார்களாக. இதை அருளும். இந்த தீர்ப்பு குழுவின் தீர்ப்பானது அவர்கள் அதை உரிமை கூறின போது அவர் மெய்யர் நிரூபிக்கப்பட்டார் என்றே இருப்பதாக அவர்கள் கூறும் போது நியாய தீர்ப்பானது இது முதற்கொண்டு அவர்களுடைய செயலாக இருப்பதாக. தேவனே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். சகோதரன் ராய்பாடஸ் அல்லது பாடலை முன்னின்று நடத்துபவர் யாராவது நீங்கள் இங்கு வந்து அப்படியே ஒரு வினாடி பாடலை முன்னின்று நடத்தினால் நலமாயிருக்கும். இப்பொழுது உங்களுடைய கண்கள் மூடப்பட்டே இருக்கட்டும். இப்பொழுது உங்களுடைய வரிசை வருகையிலே சரியாக வரிசையில் செல்லுங்கள். இங்கே வரிசையினூடாக வாருங்கள். இந்த மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபித்தேன். நான் ஏன் அவர்களை இங்கு மேலே நிறுத்தினேன்? இப்பொழுது இங்குள்ள நீங்கள் இந்தபடியாக கீழே வந்து இவர்களுடன் இங்குள்ள இவர்களுடன் வரிசையில் சென்று அவர்கள் வெளியே செல்லும் போதே செல்ல வேண்டும். பாருங்கள். சரி, இப்பொழுது அப்படியே காத்திருக்கும் வரை அவர்கள் தூரமாய் செல்லும் வரை காத்திருங்கள். இந்த வரிசை வெளியே வரும் வரையில் சரியாக காத்திருங்கள். பின்னர் நீங்கள் ஸ்திரீயே, இங்குள்ள சகோதரியே, சரியாக அங்கேயே காத்திரு பாருங்கள். அங்கேயே காத்திருங்கள் பாருங்கள். வாயில் கப்போர்களே, உங்களில் சிலர் அங்கே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த வரிசைகளை முதலில் வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டும். இந்த வரிசைகள் வெளியே செல்லட்டும், அதன் பின்னர் இந்த வரிசை அவர்களை பின்தொடர்ந்து செல்லட்டும். பாருங்கள், இந்த வரிசையினுடாகவே வரட்டும். இப்பொழுது நீங்கள் இங்கே வெறுமன ஊகமாகவோ வெறுமன கற்பனையாகவோ இவ்வரிசையினுடாக வந்து கொண்டிருந்தால் வரிசையை விட்டு விலகி தரித்திருப்பதே நலம். அது உங்களை இன்னமும் மோசமாக்கி விடலாம். ஆனால் நீங்கள் இவ்வரிசையினுடாக விசுவாசமாய் வருவீர்களானால் அதனை உங்களிடத்திலிருந்து எதுவுமே எடுத்து போட முடியாது. இது தீர்வு செய்கிற நேரமாய் உள்ளது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? வரிசையில் உள்ள நீங்கள், இது அதுவாகத்தான் உள்ளது. நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை குறித்த குற்றம் கூறுதலே இல்லை. அது இப்பொழுது முற்றுப்பட்டு விட்டது. நான் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் வரிசையில் வரவில்லை என்றால், வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். வாருங்கள். தேவன் தம்மை வார்த்தையினால் ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது சாட்சிகளும் வழக்கு விசாரணையிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க அவர்கள் சுத்தமாவார்கள் என்பதை தவிர வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. இதோ உங்களுடைய போதகர்கள், அவர்கள் விசுவாசிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் உங்களுடைய மேய்ப்பர்கள். இதை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே நபர் நானோ அல்லது ஓரல் ராபர்ட்ஸோ அல்லது யாரோ ஒருவர் என்ற எண்ணத்தை நீங்கள் உடவர்களாக இருக்க நான் விரும்பவில்லை. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அதை செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அவன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அல்லது ஊழியக்காரனாக இராவிட்டாலும் அதை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறான். விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபரும் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்க உரிமை உண்டு. அவர்கள் சொஸ்தமாவார்கள். உங்களுடைய போதகர் அல்லது வேறு யாராவது மட்டுமே மகையிரத்தின் வரத்தை உடையவராக இருப்பர் என்று நான் கூறவில்லை. அவர்கள் அதை செய்ய வேண்டியதில்லை. அது அவர்களுடைய அழைப்பும் அல்ல. அதை செய்யும்படியானதல்ல அவர்களுடைய அழைப்பு. அது ஒரு காலத்திற்கு ஒருவரே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு விசுவாசியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அது எந்த நபரையும் குறிப்பிட்டு கூறவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கிறீர்கள். சகோதரன் ராய், நம்பிடுவாய் என்ற பாடலை நீங்கள் முன்னின்று நடத்துங்கள். ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள். ஊழியக்காரர்களே, அவர்கள் அருகில் கடன் செல்லும் போது அவர்கள் மேல் கரங்களை வையுங்கள். சபையில் சந்தேகம் இருக்க வேண்டாம். வெறுமன வரிசையுடன் கடந்து சென்று அது தீர்ந்து விட்டது என்றே கூறுங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் வழக்கில் தீர்ப்பளிக்கும் குழுவினராய் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தீர்ப்பு கூறிவிட்டீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்கள். புரிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆமேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை கூறிவிட்டீர்கள். இப்பொழுது இதற்கு பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவே நீங்கள் கூறினது சத்தியமா அல்லது இல்லையா என்பதை நிரூபிக்கும். இதற்கு பிறகு நீங்கள் செய்வதை கொண்டே உங்களுடைய நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படும். அப்பொழுதே அது நிறைவேறும். நீங்கள் நீதிபதியாயும் தீர்ப்பளிக்கும் குழுவினராயும் இருக்கலாம். நீங்கள் அதை உண்மையாகவே விசுவாசித்தால் அது நிறைவேற வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் பாவனையாக விசுவாசம் கொண்டிருந்தால் அது சம்பவிக்காது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அங்குள்ள ஒவ்வொரு காரியத்தினாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது காரியம் செய்யும்படி விடப்பட்டிருக்கிறதா? அவர் இந்த பிற்பகலில் இங்கு வருவாரானால் அவர் உங்களை சுகப்படுத்தக்கூடுமா? இல்லை இல்லை, அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். புரிகின்றதா? இப்பொழுது ஒரு காரியமும் செய்யும்படி விடப்பட்டிருக்கவில்லை. அவர் இங்கு தம்மை தாமே ரூபகாரப்படுத்தி வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் நிரூபித்தார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் உங்களுடைய சிந்தையில் தீர்மானம் செய்துள்ளீர்கள், நீங்கள் வழக்கு விசாரணையை கேட்டுள்ளீர்கள், நீங்கள் தீர்ப்பை கூறியிருக்கின்றீர்கள். இப்பொழுதோ வந்து உங்களுடைய நியாய தீர்ப்பை காண்பியுங்கள். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி சகோதரர்களே, இப்பொழுது ஜபத்தில் இருங்கள். வாயிற்காப்போங்கள். ஒவ்வொருவரும் ஜனங்களை வரிசையினூடாக வரவிடட்டும். இப்பொழுது சற்று நெருக்கமாக எழுந்திருங்கள். ஒவ்வொரு மனிதரும் அந்த குழந்தையை தொடுங்கள். ஒவ்வொருவரையும் தொடுங்கள். ஒவ்வொரு மனிதரும் இப்பொழுது விசுவாசத்தோடு அந்த ஜனங்களை தொடுங்கள். உங்களுடைய கண்களை மூடுங்கள்.
All things are possible.
இப்பொழுது நீங்கள் இதை இந்த வழியில், இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதே நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று பாட முடியுமா? நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் உண்மையிலேயே அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்
ஆவன.
சில நாட்களுக்கு முன்பு, சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு, ஓரிரவு ஒரு மருத்துவமனையில் கடுமையான தொண்டை அடர்ச்சி நோயினால் மறித்துக் கொண்டிருந்த ஒரு பயனிடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவனுடைய இருதயம் மிகவும் மோசமாக இருந்தது. அந்த பையனுக்காக ஜெபிக்க என்னை அழைத்துச் செல்லும்படி அவனுடைய தகப்பனார் தொடர்ந்து கூட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அந்த பையன் சுமார் 15-16 வயதுடனாயிருந்தான். நானோ மிகவும் அலுவலா இருந்தபடியால் என்னால் அதற்கு செல்ல முடியாதிருந்தது. இறுதியாக நீங்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது அது மற்றொன்றாய் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த தகப்பனாரோ தொடர்ந்து வந்து கொண்டே அந்த நேரம் வரை காத்துக் கொண்டிருந்தார். முடிவிலே ஆராதனைக்கு பிறகு ஓரிரவு நான் மருத்துவமனைக்கு சென்றேன். நல்லது, நான் உள்ளே செல்ல முடியாது என்பதை மருத்துவர் என்னிடம் கூறினார். அவர், ஏனென்றால் அந்த பையன் தொண்டை அடர்ச்சி நோயினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான், நீர் ஒரு திருமணமான மனிதனாக இருக்கிறபடியால் நீர் உள்ளே செல்ல முடியாது, ஏனெனில் அந்த கிருமியை உடன் கொண்டு வந்து விடுவீர் என்றார். நல்லது, நான் அவரிடத்தில் தயவு செய்து என்னை உள்ளே செல்ல சற்று அனுமதிப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டேன். அந்த மனிதன் கத்தோலிக்கனாயிருந்தான். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டேன். அவர், நான் கத்தோலிக்கன் என்றார். நானோ ஒரு கத்தோலிக்க குரு இங்கே நின்று கொண்டு அந்த பையனுக்கு சபையின் வழிபாட்டு முறைகளை கடைசியாக செய்ய முயற்சிப்பாரானால் நீர் அதை ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்டேன். அவரோ, அது வித்தியாசமானது, அவர் ஒரு கத்தோலிக்க குரு, நீரோ ஒரு திருமணமான மனிதன் என்றார். நான் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள நான் ஒரு தாளில் கையெழுத்திடலாமா என்று கேட்டேன். அவரோ, என்னால் அதை செய்ய முடியாது ஐயா என்றார். நான், தயவு கூறுங்கள் என்றேன். நான் ஒரு கத்தோலிக்க குரு உங்களுக்கு முக்கியமானதாக இருப்பது போன்றே நான் அந்த ஜனங்களுக்கு முக்கியமானதாக உள்ளேன் என்று இதை கூறினேன். முடிவிலே அவர் ஐக்கிய நாடுகளில் உள்ள தெற்கத்திய ஒரு ரகசிய அமைப்பு படைவீரர்களின் ஆடையை போல எனக்கு ஒரு ஆடையை உடுத்தி முழுவதும் வெள்ளை நிறத்தால் என்னை உள்ளே கொண்டு சென்றார். நான் அந்த பையனிடம் சென்றேன். அவன் 2 அல்லது 3 நாட்களாகவே சுயநினைவற்றவனாக இருந்தான். அவனுடைய இருதயமோ வெறுமன அடித்துக் கொண்டே இருந்தது. நான் மூச்சு விடுதல் எப்படி இருந்தது என்பதை மறந்துவிட்டேன். மிகவும் குறைந்த அளவில் அப்படியே வெறுமன ரத்த கசிவுடன் அடித்துக் கொண்டே இருந்தது. அந்த வயோதிப தகப்பனும் தாயும் நின்று கொண்டிருந்தனர். நான் அப்படியே கீழே முழங்காற்படியிட்டு அவன் மீது கரங்களை வைத்து வெறுமன சாதாரணமாக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்தேன். நான், கர்த்தராகிய இயேசுவே என்றேன். நான் வழக்கமாக இந்த வேத வாக்கியத்தை உபயோகிப்பேன். நீர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றீர். இதோ தகப்பனும் தாயும் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்காமல் இருந்தால் அந்த பையன் மீது கரங்களை வைக்கும்படி என்னை தொடர்ந்து பற்றிக் கொண்டு விடாபிடியா இருக்க மாட்டார்களே. கர்த்தாவே, நான் ஒரு பரியாசத்திற்காக இங்கு வந்திருக்க மாட்டேன். நான் கூறினதும் போதித்திருப்பதும் சத்தியமாய் உள்ளது என்றே நான் விசுவாசிக்கிறேன். நானோ, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறு பையனை ஆசீர்வதிக்கிறேன். அவன் ஜீவிப்பானாக என்றேன். நான் எழுப்பின போது வயோதிப தாயும் தகப்பனும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி, இது அற்புதமாக இல்லையா தாயே, இது அற்புதமாக இல்லையா என்று கூறத் தொடங்கினர். ஆனால் அந்த பையனோ கொஞ்சமும் மாற்றமடையவில்லை. அப்படியே அங்கேயே படுத்திருந்தான். நான் அவர்களையே நோக்கி பார்த்தேன். அங்கே சிறு செவிலித்தாய் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு விசேஷித்த செவிலித்தாயும் ஒரு பட்டதாரியாயும் இருந்தாள். அவள் அங்கிருந்து அந்த பையனை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அந்த தாயிடத்தில் கூறினாள். அவள், உங்களுடைய பையன் மரித்துக் கொண்டிருப்பதை அறிந்தும் உங்களால் எப்படி இந்த விதமாய் நடிக்க முடிகிறது என்று கேட்டாள். அந்த வயோதிப தகப்பனார், ஓஹோ, நான் யூகிக்கிறேன், அவர் சுமார் 58-60 வயதுடையரை போன்று இருந்தார். அவர் ஒரு வயோதிப தகப்பனாரை போன்று தன்னுடைய கரங்களை அவளுடைய தோளின் மீது வைத்தார். அவர், குழந்தையே என்று கூறி அவர் அந்த பையன் மரித்துக் கொண்டிருக்கவில்லை என்றார். அவரே கூறினார். அவள், திருவாளரே என்றார். அது என்னவென்பதை நான் அறியேன். அது ஒரு விதமான இருதய துடிப்பழக்கம் கருவி பதிவு செய்த நெளிவரை அல்லது ஏதோ ஒன்று. மேலும் அவள், இந்த வியாதியினால் அவனுடைய மூச்சு விடுதல் மிகவும் குறைந்து விட்டது. எனவே அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு வருவது சரித்திரத்திலும் அறியப்படாதாய் உள்ளது என்றால், அந்த வயோதிப குடும்பத் தலைவர் தன்னுடைய கண்களை துடைத்துவிட்டு அவளை உற்று பார்த்தார். நான் இதை ஒருபோதும் மறந்துவிட மாட்டேன். அவர், தேனே, நீ ஒரு மருத்துவ விளக்கு அட்டவணையை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அதை நோக்கி பார்க்கத்தான் நீ பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நானோ தேவன் உண்டு பண்ணின ஒரு வாக்கு தத்தத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது அவர்கள் வியாதிஸ்தமே கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாவார்கள் என்பதாகும் என்றார். அந்த பையன் திருமணமாகி மூன்று பிள்ளைகளை பெற்று ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். அது நீங்கள் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாய் உள்ளது. இப்பொழுது சிலர் இங்கிருக்கலாம், அதாவது ஒரு ஜெபாட்டையை பெற்றுக் கொள்ளாமல் இங்கு வந்திருக்கலாம். நான் அங்கே கீழே உள்ள மகனை கேட்டேன். அவன், அப்பா, ஜெபாட்டையை பெற்றுக் கொள்ளாத அநேகர் அங்கே பின்னால் இருப்பதில் சந்தேகமே இல்லை என்றான். அப்படியானால் இங்கே எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நாங்கள் இப்பொழுது நான் நம்புகிறேன் என்று பாடும்பொழுது நீங்கள் இதை செய்வீர்களா? இப்பொழுது தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார், உங்களுக்கு அப்படி இல்லையா? ஒரு விசுவாசி என்ற காரணத்தால், அது ஒரு விசுவாசியா இருக்கின்ற வரையிலும், அது யாருடைய கரமா இருந்தாலும், அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. புரிகின்றதா? நீங்கள் அப்படியே கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வையுங்கள். நாம் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்ற இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். நான் உங்களை சந்திக்கும் வரையில் தேவன் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், அது உண்மை. உங்களுடைய கரங்களை உங்களுக்கு அருகில் உள்ளவர் மேல் வையுங்கள்.
I believe all things, no matter what's wrong, all things are possible. He's called in Jesus' name.
இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், எல்லா காரியங்களும் என்ன தவறாக இருந்தாலும் கவலை இல்லை, யாவும் கை கூடிடும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். ஓஹோ, இப்பொழுது நான் நச்சரித்துக் கொண்டிருக்கவில்லை, இல்லை, இது இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், யாவும் கை கூடிடும். ஓஹோ, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இதை விசுவாசிக்கிற யாவரும் இந்த வண்ணமாய் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இப்பொழுது நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருக்கட்டும். தேவர் உங்களோடு இருந்து உண்மையாகவே உங்களுக்கு முன்பாக அச்சுறுத்துகிற மரண அலைகளை அடித்து வீழ்த்தி உங்களை ஜெயத்திலிருந்து ஜெயத்திற்கு கொண்டு செல்வாராக. என்றோ ஒரு நாள் நம்முடைய சரீரங்கள் மாற்றப்படும், அவருடைய சொந்த மகிமையான சரீரத்துக்கொப்பாய் மாற்றப்படும். அங்கே நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கவே மாட்டோம். அப்பொழுது வரை, நாம் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக.
God be with you till we meet.
இப்பொழுது நாம் முடிவான ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. யார் ஜபிக்கப் போகிறது? நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுது சகோதரன் ஜிப்சன்